नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ॐ अन्तरायतिमिरूपशान्तये शान्तपावनमचिन्त्य वैभवम् तं नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापम् तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मौनव्याख्याप्रकटितपरब्रह्मतत्त्वं युवानम् वर्षिष्ठान्ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनकेन्द्रसङ्घभवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभितां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावदहम् कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं करुणापूर्णसुधाब्धे कबलितघनविश्वरूपकिरणावल्याम् अरुणाचलपरमात्मन् अरुणो भवचित्तकञ्जसुविकासाय त्वयि अरुणाचल सर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्चित्रं हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ति हृदयं नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्ठयात्यमलधियाम् अवगम्यस्वं रूपं शाम्यत्यरुणाचलत्वयि नदीवाब्धौ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वां ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयं ते त्वयि अर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितयां सततं भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति హృది విషమనసాస్వం శిన్వతామజ్జతాపం పవన చలన రోధాద్ ఆత్మనిష్ఠో భవత్వం. ఆవర్తపుర్యాం జనితం ప్రపద్యేం పాండేశదేశే విహృతం ప్రపద్యేం శోణాచల ప్రస్థచరం ప్రపద్యే భిక్షుం తపఃక్లేశసహం ప్రపద్యే ఆబ్రహ్మకీటాంతసమం ప్రపద్యే జితారిషడ్వర్గమహం ప్రపద్యే సర్వజ్ఞతాసారభృతం ప్రపద్యే నిస్సీమకారుణ్యనిధిం ప్రపద్యే అస్మాత్ ప్రపంచాదధిగం ప్రపద్యే విశ్వాధిగోక్తేర్విషయం ప్రపద్యే కాలగ్రహగ్రాహభయాపనుత్తీకృతాంతశిక్షాకృతిం ప్రపద్యే వినేతుమార్తిం విషయాధ్వజన్యాం విజ్ఞానమూర్తిం దదతం ప్రపద్యే కందర్పదర్పజ్వరవారణాయ కామారిలీలావతరం ప్రపద్యే ఆజన్మవర్ణివ్రతినం ప్రపద్యే కుండీభృతం దండధరం ప్రపద్యే బ్రహ్మాసనధ్యానరతం ప్రపద్యే బ్రహ్మాత్మభూయం యతినం ప్రపద్యే హరం ప్రపద్యే విజరం ప్రపద్యే స్వతంత్రతాయాః సదనం ప్రపద్యే అమేయసామర్థ్యవహం ప్రపద్యే విశుద్ధవిజ్ఞానివరం ప్రపద్యే దౌర్భాగ్యతాపత్రయకర్మమోహసంతాపహంతారమహం ప్రపద్యే యథార్థసంకల్పమపేతపాపం అవాప్తకామం విశుచిం ప్రపద్యే మనఃప్రసాదం భజతాం దధానం ముగ్ధస్మితోల్లాసిముఖం ప్రపద్యే వ్యథామశేషాం వ్యపనీయమోదప్రదేన నామ్నా రమణం ప్రపద్యే శివం ప్రపద్యే శివదం ప్రపద్యే గురుం ప్రపద్యే గుణినం ప్రపద్యే మదీయహృత్పద్మజుషం ప్రపద్యే శరణ్యమీశం శరణం ప్రపద్యే. ఉల్లది నాట్పది கடந்த பல வருஷங்களா இங்க நடந்து வருது. அதுல முதல் ரெண்டு பாட்டா இருக்கிற மங்கள வெண்பாவை ஒரு தியான ஸ்லோகம் மாதிரி சொல்லிவிட்டு இந்த வருஷம் நமக்கு சொல்ல வேண்டிய பாகத்துக்கு பிரவேசம் பண்ணலாம். உள்ளதலதுள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதான் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலெவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே மரணபயம் இக்குளவம் மக்களரணாக மரணபவம் இல்லா மகேஷம் சரணமே ஷார்வர்த்தம் ஷார்வொடுதாம் ஷாவுற்றார் ஷாவெண்ணம் ஷார்வரோ ஷாவாதவனித்த. முதல் ரெண்டு மங்களாச்சரண பாடல்கள் நமக்கு வந்து இருக்கிற ரெண்டு பாகங்களை ரெண்டு டைமென்ஷனை சொல்றது. ஒண்ணு மரணம், ஒண்ணு மரணம் இல்லாதது. பகவானோட வாழ்க்கையே பார்த்தோம்னா ஆசிரமத்துக்குள்ள வரபோதே மாதிரபூதேஸ்வர சந்நிதியில வந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்கும். இப்ப கூட அந்த அது நம்ம கேவிஎஸ் மாமா ஒரு ஆர்டிக்கிளுக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதின இடத்துல ஒரு கரெக்ஷன் போட்டிருந்தா, இட் இஸ் ஆக்சுவலி இம்மார்டாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தா. பகவானோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது நோ டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அது தட் ப்ரூவ்ஸ் டு யூ தட் தெர் இஸ் நோ டெத். அதனால மரணத்தை ஃபேஸ் பண்றதே எதுக்குன்னா மரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. நம்ம புராணங்கள் உபனிஷத் எல்லாம் பார்த்தோம்னா மரணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ரிஷிகள்லாம் எல்லாரையும் கூவி கூப்பிடுறது என்னன்னா, மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர் அப்படின்னு ஒரு பெரியவர் பாடினார். எல்லாரும் வாங்குவோம், எதுக்கு வரணும் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர், மரணம் இல்லாம வாழலாம், மிருத்யு இல்லாம இருக்கலாம், அப்படியெல்லாம் ஒன்னும் உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரபோது பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னு சித் சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு வள்ளலார் பாடினார். பொய்ய சொல்லல, என்ன பொய்ய சொல்லவே எங்களுக்கு தெரியாது. மரணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மரணம் இல்லாம இருக்கணுமானா மரணத்தை என்கவுண்டர் பண்றதுக்கு இருக்கிற ஒரு தைரியம் வேணும். ரமணாங்கிற வார்த்தையை திருப்பி போட்டாலே மரணம் தான் இல்லையா. பகவான் வந்து இஸ் தி ரிவர்ஸ் ஃபார்ம் ஆஃப் டெத். ஹி ப்ரூவ்ஸ் டு யூ தட் யூ ஆர் த டெத்லெஸ் செல்ஃப். நீ பூர்ண வஸ்து அப்படின்னு சொல்றதுக்கு தான் குரு. ஹோல் வேர்ல்டு நம்ம கிட்ட, உலகம் பூரா நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்குன்னா உனக்கு மரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. எவ்ரி மொமெண்ட் நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம், மரணம் இருக்கு. அந்த மரணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம். இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் யூ ட்ரை டு சம்ஹவ் எஸ்கேப் ஃப்ரம் இட். மரணத்திலிருந்து விடுபடுறது எப்படி அப்படின்னா, எந்த உபாயத்தினாலும் விடுபடுறது, எந்த உபாயத்தினாலையும் விடுபட முடியாது. ஞானத்தினால நீ புரிஞ்சுக்க முடியும் உனக்கு மரணம் இல்லை, எது இறந்து போறதோ அது உன்னோட ஸ்வரூபம் அல்ல. செக்ரிகேஷன், அதனாலேயே பகவான் மங்களாச்சரணம் ரெண்டு பாடல்கள்லையுமா உள்ளது இல்லாதது அப்படின்னு ஆரம்பிச்சது. உள்ளது சிம்பிளிஃபை பண்றதுங்கிறதே பகவானோட லைஃப்ல பூரா இருக்கிறது, ரொம்ப ப்ரொஃபவுண்டா இருக்கிறது. இட் பிகம் சோ சிம்பிள், சோ டைரக்ட். ஒரு சமயம் டாக்ஸ்ல பகவான் வந்து யாரோ பக்தாலாம் வந்து பகவான் கிட்ட கேக்குறா, ஏதோ ரொம்ப சீரியஸா இருக்கிற ஏதோ ஒரு சப்ஜெக்ட். அந்த சமயம் பகவான் பக்கத்துல ஒரு பெரிய யோகி உட்கார்ந்திருக்கார். நீங்கெல்லாம் வீடியோ பார்த்தா கூட அவரை பார்க்கலாம், போட்டோல கூட பார்க்கலாம். யோகி ராமையான்னு பேர் அவருக்கு. சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாவில் பால் பிரண்டன் கூட அவரை பத்தி நிறைய பேசுறார். அவர் பகவான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த சமயம் வந்து இவ ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்கிறா பகவான் கிட்ட. பகவான் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஏதோ கேள்வி கேட்கிறா. பகவான் சொல்றது, இதெல்லாம் போய் எதுக்கு புரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உணர்ந்தால் நமக்கு எந்த துன்பமும் இல்லைன்னு தெரியும், நாம பூர்ண வஸ்துங்கிறது தெரியும். அதுக்கு நாம மனசை அந்தர்முகம் பண்ணி நான் யாருன்னு விசாரம் பண்ணணுமே தவிர இதெல்லாம் போய் மனசை போடுவானே அப்படின்னு கேக்குறது. அப்ப இந்த யோகி ராமையா பகவான் கிட்ட சொல்றார், பகவானே நீங்க வந்து டைரக்டா அந்த ஸ்வானுபவத்துல இருக்கிறதுனால இவ்வளவு சிம்பிளா இதை சொல்லி விடுறீர்கள், எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கே பகவானே. அப்ப பகவான் சொல்றது, உள்ளத சொல்றதுல என்னவோ கஷ்டம். அவர் கொடுக்குற பதில், உள்ளத சொல்றதுல என்ன கஷ்டம், உள்ளது டைரக்டா இருக்கு, உள்ளது இம்மீடியட்டா இருக்கு, உள்ளது நேரடியா இருக்கு, சிம்பிளா இருக்கு, நித்திய சித்தமா இருக்கு. அந்த நித்திய சித்தமா இருக்கிற தமிழ்ல நம்ம அதுக்கு கொடுக்கிற வார்த்தையே இயல்பா இருக்கக்கூடிய பொருள். நமக்கு இந்த வருஷம் வர பாடலே இதான், எவருக்கும் இயல்பாய் உள்ள பொருள், சித்தமா இருக்கிற நேச்சுரலா இருக்கிற பொருள் இல்லையா. நமக்கு நம்ம இருப்பை விட சிம்பிள் எதுவும் இருக்க முடியும்? எதை பத்தி வேணா நமக்கு டவுட் பண்ணலாம், சந்தேகப்படலாம். அவாவா இருப்பு, நான் இருக்கேன்கிற உணர்வை யாராலையும் சந்தேகப்படவே முடியாது இல்லையா. நமக்கு தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கோணம் இருக்கு, ஒன்னு வந்து சந்தேகம், இன்னொன்னு வந்து நம்பிக்கை. உலகத்தை பார்த்தா இந்த ரெண்டு பிரிவை பார்க்கலாம். ஒரு குரூப் வந்து நம்பறவா, இன்னொரு குரூப் சந்தேகப்படுறவா. இன்னொரு குரூப் கூட சொல்லலாம், கொஞ்சம் சந்தேகமும் இருக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கு. ஆனால் தன் இருப்பு, அதனால பகவான் அந்த டைமென்ஷனையே தொடல. நீங்க பகவானோட கேள்வி பதில பார்த்தா தெய்வத்தை விட்டு விடுவோம் அப்படிங்கிறது. பகவான் யாராவது தெய்வத்தை பத்தி கேட்டா, கடவுளை பத்தி, ஈஸ்வரனை பத்தி கேட்டா, அதை விட்டு விடுவோம். அது ஏன் பகவான் அதை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றதுன்னா, வாஸ்தவமா உனக்கு பக்தி இருக்கானா நீ இந்த குவஸ்டினே பண்ண மாட்டேன். நீ குவஸ்டின் பண்ற போதே உனக்குள்ள நாஸ்திகத்துவம் டவுட் வந்துடுது. சோ உனக்கு வந்து நம்ம வந்து பக்தியை சொல்லி பிரயோஜனமே இல்லை. பகவானோட லைஃப்ல பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பகவான் வந்து ஞான விசாரம் பண்ணி வந்தாருங்கிறத விட முக்கியம், பகவானுக்கு அருணாச்சலங்கிற நாமஸ்ரவணம் தான் முக்கியம். முதல்ல இனிஷியேஷன் என்ன, பகவானே அது சொல்றது, பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சல. முதல்ல வந்து அந்த அந்த மெசேஜ், அந்த அவேக்கனிங் எப்படி வருது, அருணாச்சலம் பஞ்சாட்சம், அது கேட்டது உள்ள அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியாம முழிச்சு நிறுத்தும். அடுத்தபடி அந்த அருணாச்சலம் என்னன்னு தெரியாது. பகவானே சொல்றது, ஆத்மாக்கு நானா உள்ள வேகா வச்சுருந்த ஒரு பேரு, அதை யாரோ வந்து சொன்னா வெளியில, அவ்வளவுதான். ஆத்மாங்கிறது அதுக்கு ஒரு சினானிமா அருணாச்சலம் அப்படின்னு வச்சுருந்தேனா. இங்க பார்த்தா ஒருத்தர் வந்து சொல்ற, நான் அருணாச்சலத்திலேருந்து வரேன் அப்படிங்கிறார். அது எப்படி இருக்குன்னா, ஒரு உப்புனால பண்ணின பொம்மை நான் கடல்ல குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு பஞ்சு நாள பண்ணின ஒரு பொம்மை நான் நெருப்ப கட்டின்னு விட்டு வரேன் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ப முடியுமா? அந்த மாதிரி a person comes from Arunachala and declares that he has seen Arunachala. பகவானுக்கு வந்து அதை எடுத்துக்க முடியல. எடுத்துக்க முடியலன்னாக்க ஆச்சரியம், ஒருத்தருக்கு போய் பார்த்துட்டு வர முடியுமா, அருணாச்சலத்தை பார்த்துட்டு அப்படியே வர முடியுமா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்தபடி அந்த பக்தி, இந்த பெரிய புராணம் படிச்சு அந்த பக்தி, விஸ்வநாத சுவாமி மவுண்டன் பாத்துல, பழைய மவுண்டன் பாத்துல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். அதுல சொல்றார், இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட் ஸ்டெப். அது வரத்துக்கு முன்னாடி பகவான் லைஃப்ல என்னாச்சுன்னா, இந்த அருணாச்சலம்னு கேட்டார். அப்பவே ஏதோ ஒரு ஒரு உள்ள ஒரு ரிசர்வேரை திறந்து விட்டாச்சு. அது மெதுவா 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 ஊற்று வந்துட்டே இருந்தது. அது பக்தியா பெருகிண்டே இருந்தது. மதுரையில கோவில்ல போய் 63 சந்நிதியில, மீனாட்சி சந்நிதியில, சுந்தரேஸ்வரர் சந்நிதியில தன்னமர்ந்து நின்று இருந்தார். அந்த ஒரு வேவ் இப்படி பின்னால வந்துட்டே இருந்தது. விஸ்வநாத சுவாமி ரொம்ப பியூட்டிஃபுல், ஏன்னா வள பகவான் கூட இருந்து 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 ஊறினவா. அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கார், அந்த வெங்கட்ராமன் வந்து அந்த தனக்கு பின்னால இருக்கிற அந்த ஒரு அலைய கவனிச்சார். அந்த ஈஸ்வரனோட சக்தி, பகவான் வாழ்க்கை பூரா ஈஸ்வரன் அப்படின்னு உபயோகப்படுத்துறதுக்கு பெரும்பாலும் சக்தி அப்படிங்கும், எந்த சக்தி என்னை இங்க கொண்டு வந்ததோ அந்த சக்தி, அந்த சக்தி தான் மேலேருந்து கீழே கொண்டு வந்தது, அந்த சக்தி நடத்துறது அப்படின்னு சொல்லும். அந்த சக்தியை தனக்கு பின்னால பார்த்தாரோ இல்லையோ, அன்கண்டிஷனலா அதுக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணு, சரண்டர். அந்த சக்தி தான் அதுக்கப்புறம் என்ன ஆறுதுன்னா, இட் மேனிஃபெஸ்ட் ஆஸ் ரிவீல்ஸ் இட் செல்ஃப் அஸ் டெத். இல்லாம டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இமிட்டேட் பண்ண முடியுமா? சில பேர்லாம் வந்து ரமண பகவானோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க் ஷாப் பண்ணலாமான்னு கேட்கிறேன். முதல்ல ஒரு குரூப் கேட்டது ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப் அப்படின்னா எனக்கு என்ன புரியவே இல்லை. ஒரு ஆசிரமத்தில் தே கண்டக்ட் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப். நான் நினைச்சேன் இந்த ஒர்க் ஷாப்னா எனக்கு தெரியறது கார் ரிப்பேர் பண்றது, ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்றது, இதுக்கெல்லாம் ஒர்க் ஷாப் சொல்லணும். ஒரு ஆசிரமத்தில் எதுக்கு ஒர்க் ஷாப் பண்ணும்? டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ப்ரோசஸ் இல்லை. அந்த ப்ரோசஸ் வந்து உள்ள இருக்கிற சக்தி அந்தரியாமி கிளப்பி விட்டுடுச்சு. மரணத்தை தன் முன்னாடி பார்க்கிறார். ஒரு பக்கம் மரணம் தெரியறது, இந்த சரீரத்தை மரணம் எடுத்துன்னு போயிடும். வாட் எவர் யூ ஹோல்ட் ஆன் டு ஆஸ் யுவர் செல்ஃப், இட் வில் பி டேக்கன் அவே ஃப்ரம் யூ. இதுதானே மரணம் இல்லையா? மரணம்ங்கிறது என்ன? எல்லாத்தையும் எடுத்துன்னு அது நமக்கு ப்ரூவ் பண்ணும் நீ ஒண்ணுமே அல்லாப்பா அப்படின்னு. மரணம் வர கூட போக வேண்டாம், வியாதி அது ஒரு விதத்துல டெத் தான், மரணம் தான். ஒப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆளுகள்லாம் அந்த வியாதி வந்து லாஸ்ட் டேஸ்ல அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை, மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லை, புத்தியோட சக்தி இல்லை, அவளுக்கு என்னென்ன ஃபேக்கல்டிஸ் இருந்ததோ சித்திகள் இருந்ததோ ஒன்றும் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது. நீ பெரிய பெரிய ஆளுகளையெல்லாம் ஹிஸ்டரியில் படிச்சு பாருங்கோ, இல்லைன்னா நேரடியாக பாருங்கோ. அந்த நேச்சர் வந்து உங்ககிட்ட சொல்றது இதெல்லாம் உன்னோடதுன்னு நினைச்சிருக்கிய, இதெல்லாம் ஐ அம் டேக்கிங் அவே, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து. பெரிய பெரிய மகான்கள் புத்திசாலிகள் எல்லாம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தா அவளோட உபாதி அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த உபாதி பூரா நேச்சரோட பூரா உபாதியை பூரா நேச்சர் எடுத்துன்னு பிரகிருதி எடுத்துன்னு அப்பதான் நமக்கு தெரியும் உபாதி இல்லாத ஒரு வஸ்து. அதை நாம உணர்ந்திருக்கோம்னா அந்த நிலையிலையும் நமக்கு பூர்ணமா இருக்கலாம். தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற. பகவான் உபதேசம் உந்தியார். ஈஸ்வர சாட்சா்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உபாதியை பூரா விளக்கி அந்த இருக்கிற பொருளை மட்டும், அந்த உணர்வை மட்டும், யூ ஓன் ஓன்லி தட் விச் ஈஸ் தி அவேர்னஸ், அந்த இருப்பு. உடம்பு மனசு எல்லாம் நேச்சரோடது, பிரகிருதியோடது, மரணத்தோடது. மரணம் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கு அதுல எல்லாம், மரணம் சீல் வச்சுருக்கு அதுல எல்லாம். மரணத்தோட சீல் இல்லாத ஒரு வஸ்து எல்லாருக்குள்ளே இருக்கு, உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்கு. மரணத்துக்கு அங்கே என்ட்ரி கிடையாது, மரணத்துக்கு பிரவேசம் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சென்டர், ஒரு மையம் இல்லையா, பகவானோட டீச்சிங்கு சென்டர் தான். டாக்ஸில் ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்குறார் பகவான்கிட்ட, பகவான் வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் டீச்சிங் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் கொடுக்கிறது பதில், சென்டர் இட் செல்ஃப் இஸ் மை சென்ட்ரல் டீச்சிங். எனக்கு வேற டீச்சிங் ஒன்றும் கிடையாது. த ஓன்லி பர்பஸ் ஆஃப் த குரு இஸ் டு டேக் யூ ஃப்ரம் த சர்க்கம்ஃபரன்ஸ் டு த சென்டர். வெளியிலேருந்து அப்படியே அந்த சென்டர். சென்டர்னா என்ன? அந்த நான், அந்த இருப்பு, இருந்து ஒளிர். நான் இருக்கேங்கிறது நிச்சயமா தெரியறது, சந்தேகம் இல்லாம தெரியறது. இருப்பு சந்தேகம் இல்லாம தெரியறது. அந்த இருப்பை வந்து இந்த புத்தி மனசை எல்லாம் உண்முகப்படுத்தி அந்த இருப்பு வஸ்துவை நாம பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். தியானம்னா அதான், ஆத்ம விசாரம் தான். அந்த இருப்பை பூஜை பண்றதுன்னா என்ன? இருப்பை அனுசந்தானம் பண்றோம். சங்கராச்சாரியர் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்றார், எல்லாருக்கும் பிரம்மானுபவம் இருக்கு, எல்லாரும் பிரம்மமா தான் இருக்கா, அப்புறம் ஏன் தெரிய மாட்டேங்கிறது? தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் பிரம்மானுபவம் இல்லாததுனால இல்லை, பிரம்ம ஞானம் இல்லை. பகவான் அக்ஷரமண மாலையில பாட்டு, அகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சல, தேடாதுற்றனல் திருவருள் நிதி. கொஞ்சம் கூட எஃபர்ட் போடாம, கொஞ்சம் கூட கஷ்டப்படாம, கொஞ்சம் கூட முயற்சி தேவைப்படாம நமக்கு ஒரு பெரிய நிதி நித்திய சித்தமா இருக்கு, ஒரு ட்ரெஷர். நம்ம தேட வேண்டாம், முயற்சி பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். ந உத்பாத்தியம், ந ஆப்யம், ந சம்ஸ்காரியம், ந விகாரியம், ந கர்த்திரு போக்திரு ரூபம் வா. சங்கராச்சாரியர் வார்த்தை. ஆச்சாரியர் ஈசாவாசிய உபநிஷத்துல முதல்ல பாஷ்யம் எழுத தொடங்குற போதே கார்னரிங் இங்கிலீஷ்ல, அசங்க முடியாம பண்றது நம்மள இல்லையா. அதுல பகவத்பாதாள் சொல்ற, உன்னால இந்த பிரம்மத்தை அடைய முடியாது, பிரம்மத்தை உண்டு பண்ண முடியாது, பிரம்மத்தை கல்ச்சர் பண்ண முடியாது. உன்னோட டூவர்ஷிப் என்ஜாயர்ஷிப் ஹேஸ் நோ பிளேஸ் இன் ரியலைசிங் த செல்ஃப். இவ்வளவுன்னு சொன்னா சரியா, நீங்க அதை வாங்கிட்டேன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், அப்புறம் நான் என்ன பண்றது, சும்மா இருக்க வேண்டியது. அதுதான் இரு. பகவான் கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், பகவானே நான் சும்மா இருக்கட்டுமா அப்படின்னு. இருந்து பாரு அப்படின்னு பகவான் நிறைய இடத்துல சொல்றது. முந்தானத்தை கூட இங்க ஈவினிங் ரீடிங், 4 o'clock ரீடிங் நடக்கிறது தமிழ்ல. அதுல யாரோ பகவான் கிட்ட சொல்ற, இங்க ஆசிரமத்துல நிறைய ஏதோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு, இதுல பகவானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேக்குறா. மாதிரி பூதேஸ்வர கும்பாபிஷேகம், அப்ப அதுல வெள்ளியால கவச்சமோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு, அது பகவான் கிட்ட கேக்குறா, வெள்ளி பூசி பண்றதுக்கு. அப்ப ஒரு டிவோட்டி வந்து சொல்ற, அப்படி வேண்டா, வெள்ளியாலேயே பண்ணணும் அப்படின்னு. இது ரெண்டையும் பகவான் கிட்ட போய் வாசிச்சு காட்டுறா. என்ன பண்ணும் பகவான்? பகவான் சொல்ற, நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது சரிப்படுறதோ அது பண்ணு. அப்ப இவா வந்து, இல்ல பகவானுக்கு எது பிடிச்சது இதுல, வெள்ளி பூசுறதா இல்ல வெள்ளியால பண்றதா? பகவான் திருப்பியும் சொல்லிட்டு, இதை பாருங்க, நீங்க தான் அப்படி பண்ணணும்னு நிச்சயம் பண்ணிட்டு, அதனால நீங்க இது எது சரியும் தோன்றதோ அது பண்ணுங்க திருப்பியும் சொல்லிட்டு. இவா திருப்பியும் போய், இல்ல பகவானுக்கு பிடிச்சது நாங்க. ஓ, பகவானுக்கு எது பிடிக்கும் கேக்குறியா? பகவானுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் நினைக்கிற இந்த நான் யாருன்னு விசாரம் பண்ணி, நான் உதியாத நிலையில சும்மா இருக்கிறது பிடிக்கும். தன்னில தன்னிலேயே இருக்கிறது தான் பிடிக்கும். அந்த தன்னோட ஸ்வரூபத்தை அடையறதுக்கோ ஒன்னும் இல்லை, நித்திய சித்தமா இருக்கு. வேதாந்தம்ங்கிறது ஒரு ஒரு இட்ஸ் அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ். வேதாந்தம்னா ஒன்றும் புது அறிவு இல்லை. உலகத்தில் இருக்கிற எந்த சயின்ஸ் கிட்டையும் வேதாந்தத்தை கம்பேர் பண்ணவே முடியாது. மீதி இருக்கிற சயின்ஸ் எல்லாம் ஒரு ஃபீல்டு, இது ஒரு ஃபீல்டு. மீதி இருக்கிற சயின்ஸ் எல்லாம் அபராவித்யா அப்படிங்கிறது, வேதமே சொல்லிட்டு அபராவித்யா. இந்த வேதாந்த ஞானமோ பராவித்யா. சங்கராச்சாரியர் ஒரு ஒரு வேர்ட் ஆட் பண்ணிட்டார், அபராவித்யா அவித்யா அப்படின்னு. இந்த அபராவித்யானா என்னதுன்னா, இட் இஸ் நத்திங் பட் இக்னரன்ஸ், பிகாஸ் இட் இஸ் அவே ஃப்ரம் யூ. அது என்னதான் மேஜிக் காட்டினாலும் அது ஆத்மாவை தொடவே தொடாது. 3-dimensional film மாதிரி, இங்க 2-dimensional பாக்குறது போறாதுன்னு ஒரு 3-dimensional பண்ணி போயிடும் இல்லையா. 3-dimensional பார்த்தா முன்னால ஒரு ரோடு தெரியும், இப்படி நடந்து போலாம்னு தோணும், ஆனா நடக்க முடியாது. சாப்பிடுற வஸ்துவெல்லாம் பக்கத்துல வந்து நிக்கிறது, சாப்பிட முடியாது. இதுக்குதான் பகவான் ஜப்படி வித்தைன்னு சொல்லிட்டு, அக்ஷரமண மாலையில ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்க, அது இந்த ஜப்படி வித்தை என்ன பண்ணும்னா மயக்கும், இட் கிரியேட்ஸ் இல்லூஷன். உலகத்தில் இருக்கிற எல்லாம் பிரமிக்க வைக்கிற எல்லாமே பிரமிக்க வைக்கிறதுக்கு தான் முடியுமே தவிர உங்களை உய்ய வைக்க முடியாது, உங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பிரமிப்பு கொடுக்கும், ஆச்சரியத்தை கொடுக்கும், அப்பா அப்படின்னு பார்த்து பிரமிச்சிருக்கும். இந்த வேதாந்தம் என்ன சொல்றது, இதெல்லாம் பார்த்து பிரமிக்காதே, சும்மா இரு, சும்மா இரு. பகவான் கிட்ட ஒரு பக்தர் போய் கேட்டார், பகவானே யாரெல்லாமோ என்னெல்லாமோ படிச்சிருக்கான், நிறைய தெரிஞ்சின்றிருக்கான், சில பேர் வந்து நிறைய தபஸ் பண்றான், பிராணாயாமம் பண்றான், சில பேர் பரிவிராஜகர்களா அடுத்த நேரத்துக்கு எதுவும் கிடைக்காதக்கு நடக்கிறா, அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு கூட கையில வச்சுக்காம நடக்கிறா, இப்படி பல மகான்களோட சரித்திரத்தை எல்லாம் பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன், நான் என்ன பண்ணணும், இதை பாருப்பா நீ சும்மா இரு, இது பண்ணணும் அது பண்ணணும் நினைக்காதே. எல்லாரையும் அவாவாளுடைய பிராரப்தத்துக்கு படி அந்த சக்தி நடத்தின்னு இருக்கு. இன்னொருத்தரை பார்த்து நீ பிரமிக்காதே, உன்னை எங்க வச்சிருக்கோ அங்க நீ யாருன்னு விசாரம் பண்ணி உன் சொரூபத்தை உணர்ந்தாயானால் உனக்கு போர்மானது. இன்னொருத்தரை பார்த்து அவளை மாதிரி ஆகலையே, இவாளை மாதிரி ஆகலையே, எனக்கு அவளை மாதிரி ஆக முடியலையே, இவாளை மாதிரி எனக்கு தபஸ் பண்ண முடியலையே. ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வந்தாலே நிறைய ஜப்படி வித்தை இருக்கு, லௌகிக வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, இந்த அத்தியாத்ம வாழ்க்கையில வந்தாலே நம்ம நிறைய பேரை பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், அதே சமயம் ஒரு குறைச்சலும் தோணும், ஐயோ அவளை மாதிரி நான் இல்லையே, இவாளை மாதிரி நான் இல்லையேன்னு தோணும். அந்த ஒரு ஒரு இதுல ஒரு சோர்வு வந்துடும், சாதகனோட மனசுல ஒரு சோர்வு வந்துடும், எனக்கு முடியலையே அப்படி. அந்த சோர்வு வரத்துக்கு மட்டும் பகவான் விடவே விடாது. எந்த நிலையில இருக்கிற சாதகாலா இருக்கட்டும், பகவான் வந்து சன்னியாசிகளுக்கும் மேல பரமஹம்சனா அத்தியாசிரமியா இருந்தது இல்லையா. அந்த பகவான் கிட்ட வந்து கிரகஸ்தர்களா இருக்கிறவா போய், பகவானே இந்த கிரகஸ்தாசிரமம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா, பகவான் வந்து சன்னியாசிக்கு தான் முடியும்னு சொல்லல, பாருப்பா நீ இப்ப கிரகஸ்தன் நினைச்சிட்டு இருக்க, நீ இதை விட்டு சன்னியாசம் எடுத்தனா நான் சன்னியாசின்னு நினைச்சுக்க போறேன், ரெண்டு இடத்துலயும் நான் தேகம்ங்கிற பிரமை போகல, நீ எங்க இருக்கியோ அங்க நான் யாருன்னு விசாரம் பண்ணி உன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்தால் நீ கிரகஸ்தன் சன்னியாசிங்கிற இந்த பிரமையை விட்டு உன்னோட உண்மையான ஸ்வரூபத்துல நிலைச்சிடுவ, அதுதான் சாட்சாத்காரம். அவளுக்காக பகவான் சன்னியாசத்தையோ இதையோ குறைக்கல, உத்தம சன்னியாசியா இருந்தா அவளுக்கு அது, கிரகஸ்தனா இருந்தா யாரோட இதுலயும் அந்த ஸ்ரத்தா சக்தியை குறைக்கவே விடாது, தாக்கவே தாக்காது. நமக்கு ரொம்ப முக்கியம் ஆற்றல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த எனர்ஜி, அந்த சக்தி உண்முகப்படணுமானா வெளியில உலகத்திலேருந்து மெதுவா ரிலீஸ் ஆகணும். பிரேதாரண்யக உபநிஷத்துல கிரகம் அதிகிரகம் அப்படின்னு ஒரு பிரகரணமே வருது. அந்த இடத்துல யாக்ஞவல்க்யர் சொல்றார், இந்த மனசு வந்து நேர ஹிருதயஸ்தானத்துக்கு போய் உட்காரணும்னா வெளியில நிறைய இடத்துல மாட்டின்னு இருக்கும், அது நிறைய இல்லூஷன்ஸ், இந்த இல்லூஷன்ஸ்ல இருந்தெல்லாம் புடி விட்டு நம்ம வெளியில ஒன்னும் அடையறதுக்கு இல்லை, ஹிருதயத்துல தான் நான் தேடுற பொருள் இருக்குன்னு அப்சல்யூட் கன்விக்ஷன் வந்து விடுத்தானா அது நேரா ஹிருதயஸ்தானத்துக்கு போகும், அதுதான் போகும். அதனால வெளியில சில வேலைகள், இந்த வைராக்கியம்ங்கிறது எதுக்குன்னா வெளியில எங்கெங்க மாட்டின்னு இருக்கோ அதுல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு. வெளியில இதுல போகணுமா அது பண்ணுமா இது பண்ணுமான்னு ஒரு பிரமை இருக்குமோ இல்லையோ அதை ரிலீஸ் பண்றதுக்கு. ஒரு சமயம் பகவான் வந்து ஒரு பக்தர்கிட்ட சொல்லித்து, ஏதோ தேவ விக்கிரகம் சுவாமியோட மூர்த்தி கோவில்ல இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தியை பார்த்து அவர் பிரமிச்சு போயிருக்கார். பகவான் கிட்ட அவர் சொல்றாரு, என்ன அழகா இருக்கு பகவானே அப்படின்னு, என்ன அழகா இருந்தது தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட பகவான் சொல்றது, வெளியில ஒண்ணும் இல்ல போய், வெளியில எவ்வளவு அழகா இருந்தாலும் கண்ணை மூடினா போயிடும், அதனால எது கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் உறங்கினாலும் உணர்ந்தாலும் போகாம இருக்கோ அதுதான் உண்மை. உறக்கத்திலையும் உணர்விலையும் எது விலகாம இருக்கோ அந்த வஸ்துவை பிடிச்சுக்கோ, வேற எதுலையும் கவனத்தை விடாதே அப்படின்னு. அதனால குருங்கிறது எதுக்கு, நம்ம கவனத்தை வெளியிலேருந்து சென்டர்ல நம்ம ஸ்வரூபத்துல நம்ம ஹிருதயஸ்தானத்துக்கு திருப்பி விடுறது. உலகம் பூரா நம்ம கவனத்தை வெளியில இழுத்துட்டே இருக்கு இல்லையா, வெளியில அதை பண்றதுக்கு இருக்கு, இதை பண்றதுக்கு இருக்கு, அடையறதுக்கு இருக்கு, லௌகிகமா அடையறதுக்கு இருக்கு, இல்ல செத்து போனதுக்கு அப்புறம் ஸ்வர்க்கத்துல போய் அடையறதுக்கு இருக்கு, பிதர்லோகத்துல போய் அடையறதுக்கு இருக்கு, எதேதோ பிரமை. குரு தான், குரு என்ன பண்றார், இங்கேயே இப்பவே இருக்கிற இடத்துலயே நம்ம ஸ்வரூபத்துல நிறுத்தி விடுறார். அதுவும் பகவான் வந்து தான் அப்படியே இருந்தே காட்டித்து உபதேசம் பண்றது கூட செகண்டரி தான், வாயை திறந்து சொல்றது கூட செகண்டரி தான். அந்த மௌனம், பகவானோட மௌனம், மௌனம்னா இங்கிலீஷ்ல நாம டிரான்ஸ்லேட் பண்ற போது சைலன்ஸ்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். சைலன்ஸுக்கு சம்ஸ்கிருதத்துல வந்து நிஷப்தம், நிஷலம் அப்படி எல்லாம் ஆகும். வாக்கு மௌனம் இல்லை, மௌனத்தை யூஷுவலி வி டிரான்ஸ்லேட்டட் அஸ் சைலன்ஸ் ஆர் ஸ்டில்னஸ். மௌனம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம், இட் இஸ் ஆக்சுவலி நாட் வேர்ட்லெஸ்னஸ். நமக்கு மௌனம்னா வேர்ட்லெஸ்னஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பகவான் அக்ஷரமணமாலே இருந்தால்தான் அண்ணாமலையாருக்கே கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறது, இப்படி அசையாம இருந்தால் மௌனம் இதாமோ அருணாச்சல அப்படின்னு கேக்குறது. இப்படி கல்லு போல அசையாம இருந்தா இது மௌனம் இல்லையப்பா அப்படின்னு. பகவான் இன்னொரு இடத்துல சொல்றது, யாரோ கேட்கிற வாட் இஸ் மௌனம் அப்படின்னு கேட்கிற போது, இட் இஸ் அன்பிரோக்கன் இட்டர்னல் எலக்வன்ஸ் அப்படிங்கிறது. நம்ம பேசினா ஒரு வார்த்தை முடிஞ்சு அடுத்த வார்த்தைக்கு நடுப்புல கேப் இருக்கு, இந்த மௌனத்துல கேப்பே இல்லையா. இட் இஸ் அன்பிரோக்கன் எலக்வன்ஸ், விச்சித்து இல்லாம கம்யூனிகேஷன். அப்ப இந்த மௌனத்துக்கு சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா முனேஹே பாவ, அவ்வளவுதான். மௌனம்னா வேர்ட்லெஸ்னஸ் இல்லை, சவுண்ட்லெஸ்னஸ் இல்லை, முனேஹே பாவா, முனியுடைய ஸ்டேட். அந்த முனியோட ஸ்டேட்டு, அதோட மகிமை என்னன்னா, பேசினாலும் பேசாட்டாலும் அது கன்வே பண்ணிட்டே இருக்கும். As he is in that state, whether he speaks or not, it just goes on communicating. கன்வே பண்ணிட்டே இருக்கும். அந்த மௌனத்துக்கு வந்து தூங்கினாலும் கம்யூனிகேட் பண்ணும். ஒரு காலம் அந்த ஞானி வந்து தூங்கிட்டு இருந்தா கூட உபதேசம் நடந்துருக்கும், அவர் முழிச்சுட்டு இருந்தாலும் உபதேசம் நடந்துருக்கும், அவர் கோவிச்சுட்டாலும் அது என்ன அது பேசிகிட்டே இருக்கும். பகவான் நிறைய இடத்துல டாக்ஸில் சொல்றது, பகவானே ரொம்ப நேரமா நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க பதில் கூறாம இருக்கீங்களே. பகவான் சொல்றது, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ தான் புரிஞ்சுக்கல, நான் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ தான் தெரிஞ்சுக்கல. இது அனாதி காலமா இருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை வந்து பகவான் வாயால் வருது. ஒரு சமயம் ஒரு பக்தர் கேட்டார், பகவானே நீங்க சொல்ற சில விஷயங்கள்லாம் முன்னோர்கள் சொல்லாததா இருக்கே அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான் சொல்றது, அவள்லாம் சொல்லலைன்னா இந்த வாயால வெளியில வராது அப்படின்னு. அவள்லாம் சொல்லலைன்னா இந்த வாயால வெளியில வராது ஓய் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி பார்த்தா பகவான் சொல்றது, நான் பேசிகிட்டே இருந்தேன். பூர்வ காலத்துல ஒரு கதை, பாஷ்கலின்னு ஒரு ஒரு முமுக்ஷு, அவர் பாத்வன் ஒரு பெரிய மகர்ஷி, ஞானியா இருக்கிற ஒரு மகர்ஷி கிட்ட போய் வேதாந்த விஞ்ஞானத்துக்கு போறார். அந்த குருவை போய் நமஸ்காரம் பண்ணார். குரு ஒன்னும் உபதேசம் பண்ணல. நான் இங்க இருக்கட்டுமான்னு கேட்டார், இருந்துக்கோன்னு. ஒரு வருஷம் அந்த குருக்கு சேவை பண்ணி ஆசிரமத்துல வேலை பண்ணி எல்லாம் பண்ணார். அப்போ குரு ஏதாவது உபதேசம் பண்ணாம குரு உபதேசமே பண்ணல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவர் குரு கிட்ட போய் கேட்கிறார், நீங்க எனக்கு உபதேசமே பண்ணலையே. அந்த குரு சொல்றார், நான் நிறுத்தவே இல்லையாப்பா உபதேசம் பண்றத, சொல்லிண்டே இருக்கேன். துருமஹா கலு துவம் துன விஜானாசி அவசனேன இவ பிரம்ம புரோவாச்ச. ஒரு வார்த்தை கூட உபயோகப்படுத்தாம பிரம்மத்தை சொல்லிண்டே இருக்கேன், மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணிட்டே இருக்கேன். பகவான் சந்நிதியில நிறைய பக்தால் வந்து குவஸ்டினே கேட்க மாட்டான். ஒரு பக்தர் வந்து பகவான் ஹால் ஓல்டு ஹால்ல வாச பக்கம் அந்த பக்கம் இருக்க தள்ளி இருக்கிற ஒரு மரத்துக்கு இழையே உட்கார்ந்து இருப்பார். பகவானை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா அநேக வருஷங்கள் பகவான் பக்கத்து கூட போக மாட்டார், தூரக்கு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருப்பார். பிற்காலத்தில் அவர் சொல்றார், ஒரு வாட்டி கூட பகவான் கிட்ட பேசினது கூட கிடையாது. பகவான் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டதோ பகவான் ஏதாவது பதில் சொல்லவோ ஒன்றும் கிடையாது. கனகம்மா கூட சொல்லுவா, தேவராஜ முதலியாரெல்லாம் பகவான் கிட்ட கேள்வி கேட்பார், பகவான் பதில் சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் பிரமிப்பா இருக்கும், பகவான் சந்நிதியில் எப்படி பேச முடியறதுன்னு ஒரே ஆச்சரியமா இருக்கும், எப்படி கேள்வி கேட்கிறான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு நிலை பகவான் வந்து, அதனால அபச்சனேனை ஒரு வார்த்தை கூட உபயோகப்படுத்தாம நமக்கு வந்து நான் எதுவோ அதுதான் நீயும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து பிடிச்சுட்டா பகவானோட சந்நிதி, பகவானோட பிரசன்ஸ், பகவானோட அந்த நிலை, அதை பார்த்தே ஸ்வரூபத்தை இன்ட்யூட் பண்ணிட்டான், இன்ட்யூஷன்லயே ரெகக்னைஸ் பண்ணிட்டான். சில பேருக்கெல்லாம் உபதேசமே பண்ணலை. சுவாமி ராமதாஸ் எல்லாம் கூட பகவான் ஒன்றும் வாயை தொடர்ந்து ஒன்றும் சொல்லலை, அந்த ஒரு பார்வை அவ்வளவுதான், அந்த ஒரு நிலை. அந்த நிலையே பிடிச்சுன்னு அதுக்கு மேல அப்புறம் இந்த டீச்சிங் உபதேசம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, பகவான் சந்நிதியிலேந்து நமக்கு எது கிடைக்கிறதோ அதை நமக்கே கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த உபதேசங்கள்லாம். இட் இஸ் ஜஸ்ட் டு ரீகன்ஃபார்ம் அந்த இடம் எதை நமக்கு கொடுக்கிறதோ. இடம் சாட்சாத்கார் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் கிட்ட சரத்சந்திர சக்கரவர்த்தின்னு ஒரு சிஷ்யர், அவர் விவேகானந்தர் கிட்ட கேட்கிறார், சுவாமிஜி ஐ ஹவ் ரெட் யுவர் ராஜயோகா, ஞான யோகா, பக்தி யோகா, கர்மயோகா, ஆல் தோஸ், பட் கேன் யூ புட் இன் ஒன் வேர்ட் வாட் இஸ் த சோல் காஸ் ஃபார் ரியலைசேஷன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு விவேகானந்தர் கொடுக்கிற பதில், குரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பகவான் இதே வார்த்தை டாக்ஸ்ல ஒருத்தர் கேட்கிறார், பகவானே குருவோட கிரேஸ் மாத்திரம் போருமா இல்ல மெடிடேஷன் சாதனை எல்லாம் வேணுமா? டாக்ஸ்ல வந்து கிளியரா சொன்னா, முன்னாள் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பகுதி தொடங்குறதே இப்படிதான், குருவோட கிருபை வேணுமா இல்ல நம்ம மெடிடேஷன் சாதனை எல்லாம் போருமா? இதுக்கு பகவான் கொடுக்கிற பதில், முக்கியமான காரணம் அருளால் அன்றி ஆணவத்தால் அவ் அனுபவம் உண்டாகாது. இதுதான் தமிழ் வார்த்தை, அருளால் அன்றி ஆணவத்தால். ஆணவம்னாக்க நான் பண்றேன், நான் சாதனை பண்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன், எல்லாத்துலயும் யூ ஆர் கீப்பிங் த ஃபெலோ அலைவ், த ட்ரபிள்சம் பர்சன் அலைவ் இல்லையா? அந்த குரு என்ன பண்றார், முதல்ல அந்த ஆசாமியை பிடிச்சி சாப்பிட்டு, சாப்பாடு உன்னை சார்ந்து உணவாயேன் இல்லையா? அந்த பாட்டுல அக்ஷரமண மாலையில எவ்ரி திங் இஸ் தேர். பகவான் சொல்றது, நான் வந்து அருணாச்சலா ஒரு சாதகன் குரு கிட்ட எப்படி வர்றார்னா, எனக்கு சாட்சா்காரம் வேணும், ஞானம் வேணும், எனக்கு இது பண்ணா அது பண்ணனு வரான் அப்படின்னா, ஏதோ அனுபவிக்கிறதுக்கு வரான் இல்லையா? நம்ம சாதனை பண்றது எல்லாம் வி ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் பிச்சக்காரன். பிச்சைக்காரனுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீ டிரான்ஸ்லேஷன், என்ன வார்த்தைன்னா கிருபணஹா அப்படின்னு வார்த்தை. கிருபணன்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரன் அர்த்தம். இந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான், கையில ஒரு சின்ன ஒரு பிச்சை பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பிச்சை பாத்திரத்துல எவ்வளவு கொள்ளுமோ அதை மட்டும் வாங்கிட்டு போவான். இதுதானே பிச்சைக்காரன் பண்றான். அந்த மாதிரி நம்ம மனசு ஒரு பிச்சை பாத்திரம், அந்த மனசாகிற பிச்சை பாத்திரத்தை வச்சுன்னு நாம லௌகிக சுகபோகங்களை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வாங்கினோம். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் மெடிடேஷனை வாங்கிக்கிறோம், கொஞ்சம் புஸ்தகத்தை படிச்சு வாங்கிக்கிறோம், கொஞ்சம் நேரத்தை ஜபம் பண்ணிட்டு வாங்கிக்கிறோம், இப்போ ரொம்ப சுகமா இருந்ததுங்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ போயிடுத்தேங்கிறோம், அமணாசிரமத்தில் வந்தா நல்லா சௌக்கியமா இருக்குங்கிறோம், அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் தியானமே வரமாட்டேங்கிறது எல்லாம் போயிடுதே அப்படிங்கிறோம். பிச்சை பாத்திரம் தான் கிருபணஹா. கௌடபாதர் சொல்றார், தியானம் பண்ற போது நாம் பிரம்மீபூதன் அப்படின்னு நினைச்சுண்டு தியானம் கலைஞ்சோடனே என்னோட நிலையெல்லாம் போயிடுதுன்னு எவன் சொல்றானோ அவன் வந்து பிச்சை பாத்திரத்துலதான் வாங்கிக்கிறான். நீ அதை வாங்கிக்கிட்டு இருக்கிற வரை, as long as you are the doer, you are the meditator and you meditate, your meditation is only limited. You meditate and you are there as a meditator. That is why Bhagavan says, find out the meditator. You want to experience something. Yeah. The very thing that you beg for experience shows your limitation. அந்த லிமிட்டேஷனோட தான் நாம அருணாச்சலத்துக்கு வரோம், பகவான் கிட்ட வரோம். பகவான் சொல்றது அந்த மாதிரி வந்தா இவர் என்ன பண்ணார்னா சாப்பிட்டு பிச்சைக்காரனையும் பிச்சை பாத்திரத்தையும் முழுங்கி விட்டார். சாப்பாடு உன்னை சார்ந்து பக்கத்துல வந்த உடனே உணவாயே, நான் உனக்கு உணவா போயிட்டேன், இப்ப என்னாச்சுன்னா நீய நான் கடலை தொடணும் ஆசைப்பட்டுன்னு வந்த நதி என்ன ஆயிடுத்து, கடலா எடுத்து. பிரம்மத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த ஒரு பர்சன் என்னன்னா, அவன் அனுபவிக்கல, அவன் பிரம்மம் ஆயிட்டான், அவன் பூர்ண வஸ்து ஆயிட்டான், அவனோட பர்சனாலிட்டி போயிடுத்து, அவனோட இண்டிவிஜுவல் சென்ஸ் போயிடுத்து. பட் ஆக்சுவலி ஹி லாஸ்ட் இஸ் லிமிட்டட் பர்சனாலிட்டி அண்ட் ஓன்ட் வாட் இஸ் லிமிட்லெஸ் டிவிஷன்லெஸ் த ஹோல் பூர்ணா. அதனாலதான் வேதாந்தம் ஒரு சாதாரண சாஸ்திரம் இல்லைன்னு சொல்றோம்னா, இட் இஸ் நாட், இட் வில் நாட் கிவ் யூ எனி டெக்னிக், எனி மெத்தட், எனி ப்ரோசஸ் த்ரூ விச் யூ கேன் கெட் சம் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இட் ஜஸ்ட் பினிஷஸ் யூ ஆஃப். வாயில் மண்ணினை அட்டி என் பிழைப்பு ஒழித்தது, பகவான் வார்த்தை அது. ஆளை இல்லாம பண்றது, ஆளை இல்லாம பண்றதுன்னு ஒரு டைமென்ஷன்ல சொல்றோம். இன்னொரு டைமென்ஷன்ல, நீ பூர்ண வஸ்து, நீ பிரம்மம், உனக்கு குறையே இல்லப்பா, நீ இந்த உடம்பு இல்ல, நீ இந்த மனசு இல்ல, நீ இந்த அகங்காரம் இல்ல, நீ எல்லையில்லாத ஆகாசம் போல இருக்கிற பூர்ண வஸ்து, நித்தியமான வஸ்து, முக்தமான வஸ்து. உனக்கு ஏதாவது குறை இருந்தா எடுக்க முடியாது. உடம்புல குறை இருக்கு, மனசுல குறை இருக்கு, அகங்காரத்துல குறை இருக்கு, உன்னோட அறிவு லிமிட்டடா குறுகியதா இருக்கு, உன்னோட ஸ்வரூபத்தை நீ உணர்ந்தாயானால் அதுல குறை இல்லை, அது பூர்ணமா இருக்கு, அது நித்தியமா இருக்கு, அது அமைதியே ஸ்வரூபமா இருக்கு, எல்லையில்லாத வஸ்துவா இருக்கு, எந்த குறுகுபாடும் லிமிட்டேஷனும் அதுக்கு இல்லை, அபரிச்சின்னமான வஸ்துவா இருக்கு. இதான் உள்ளது நாற்பதுல ஒரு குழு பகவான் கொடுக்கறது, எல்லை இல்லாமல் ஒளிரும் அப்படின்னு. அந்த நான் என்ன அப்படின்னு உணர, நான்ங்கிறது இந்த அகங்காரம் இல்லை, உபாதி விட்டு ஓருவது, அந்த உபாதியோட அந்த கம்ப்ரஷன், அந்த பிரிசன், அந்த இம்ப்ரிசன்மெண்ட் இல்லாம, எல்லை இல்லாம, உபாதியில தான் இருக்கும், சரீரத்துல தான் இருக்கும் இல்லையா. பகவானோட லைஃபையே நீங்க பார்த்தேன்னா, அந்த உபாதியோட படுத்தின பாடையெல்லாம் எல்லாரும் பார்த்தா, அந்த சார்கோமா, கேன்சர், பலவித கஷ்டங்கள், எல்லாரும் வந்து சர்ஜரி பண்றா பகவானோட உடம்ப, அந்த கஷ்டத்துக்குள்ள எல்லாரும் என்ன பார்த்தா, அந்த ட்ரீட் பண்ண வர டாக்டர் கூட அவரே எழுதியிருக்கார் பகவான் பயோகிராபிலேயே பார்க்கலாம், அவங்களுக்கு கரம் சாந்தினின்னு ஒரு டாக்டர், அவர் சொல்றார், ஃபார் மீ மகர்ஷி வாஸ் ஓன்லி ஏ பேஷண்ட் லைக் எனி அதர் பேஷண்ட். அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு குரு, ஒரு ஞானி, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் வரல, ஏதோ ராத்திரி 12 மணிக்கு வேலூர்ல ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டா, இந்த மாதிரி யாரோ சுவாமிக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு, நீங்க வந்து பார்க்கணும்னு கூப்பிட்டா ஐ கேம், இங்க வந்தேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சர்வசாதாரணமா தான் பார்த்தார், அவர் சொல்றார், ஒரு நாளைக்கு வந்து பகவான் கையில ரொம்ப வலிக்கிறதா ஏதோ ஏதோ வார்த்தை கேட்டிருக்காரு பகவான் கிட்ட இந்த பண்றத. அப்ப பகவான் அப்படி பார்த்துண்டு சிரிச்சுண்டு, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்களே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லித்தான். இவ்வளவுதான் பகவான் சொல்லியிருக்கு. அந்த பகவான் பார்த்து அப்படி சிரிச்சிருக்கு இவர். இவர் அப்புறம் சொல்றார், எனக்கு அன்னைக்கு ராத்திரி தூங்கவே முடியல. இட் வாஸ் சம்திங் டிலைட்ஃபுல், ஆனந்தம். ஐ சா தட் ஹி வாஸ் இன் எ வெரி ப்ரிகேரியஸ் கண்டிஷன். உடம்பு வந்து ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கு, எப்ப வேணா போயிடலாங்கிற நிலையில இருக்கு. ஆனா அந்த பார்த்த பார்வையில எப்பவுமே அந்த கண்ணு தான் பேசும் இல்லையா. அந்த கண்ணுக்குள்ள அந்தமில்லா கண் அப்படின்னு உள்ளது நாற்பதுல பகவான் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறது, தி இன்ஃபினிட் ஐ. அது ஈவைஇயா இல்ல ஐயாங்கிறது வேற விஷயம். அந்த ஆத்மா அது பேசுறது, அந்த ஹார்ட், அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். அது அது வந்து டைரக்டா கம்யூனிகேட் பண்றது அந்த மௌனம், அந்த நிலை. அப்படின்னா ஜீவன் முக்தன் என்னன்னு தெரியணும்னா ஜீவன் முக்தனை பார்த்தாதான் தெரியும். சரீரம் அவ்வளவு சிதிலமா இருக்கு, அவ்வளவு கஷ்டப்படுறது, அதுக்கு நடுவுல பகவான் ஒரு பெரிய உபதேசம். அந்த வியாதியே பெரிய உபதேசம். பகவானுக்கு மட்டும் வியாதி வரலைன்னாக்கா நமக்கு தைரியம் வராது. இவ்வளவு பெரிய வியாதிக்கு நடுவுல பகவான் சொல்றது, எனக்கு உடம்பு இருக்கோ அப்படின்னு கேக்குறது. உடம்பு இருக்கோ பக்தாலாம் ரொம்ப கம்பல் பண்ணா, பகவான் நீங்க சங்கல்பம் பண்ணினா இந்த வியாதி குணமாயிடும். அப்ப பகவான் சொல்றது, சங்கல்பம் நான் எப்படி பண்ணுவேன் போய், முதல்ல நான் எனக்கு உடம்பு இருக்குன்னு நினைச்சுக்கணும், அப்புறம் அதுல கை இருக்குன்னு நினைச்சுக்கணும், அந்த கையில ஒரு வியாதி வந்திருக்குன்னு நினைச்சுக்கணும், அந்த வியாதி குணமாக மாட்டேங்கிறதுன்னு நினைச்சுக்கணும். இவ்வளவும் நினைச்சுக்கிறதுக்கு நான் எங்க போறது? அப்படின்னு அந்த தைரியம், உபனிஷத் கொடுக்கிற வார்த்தை ஆத்மனா விந்ததே வீரியம். You get the courage, absolute courage only from the self. நம்ம எதையாவது டிபெண்ட் பண்ணோம்னா தைரியம் போயிடும். கரண்ட் டிபெண்ட் பண்ணா தைரியம் போயிடுறது இல்லையா. நினைச்சு பாருங்க, சின்னதா பார்த்தா ஐயோ நைட்ல கரண்ட் போயிடுமோ பயமா இருக்கு. ஆத்மா எப்போ சரீரத்தை டிபெண்ட் பண்ண தொடங்கித்தோ அப்போ தைரியம் போயிடுச்சு. மூளையை டிபெண்ட் பண்ண தொடங்கினால் தைரியம் படுத்து. அதனால தன்னை உபாதி விட்டு ஓர்வது அப்படின்னு பகவான் கொடுக்கிறது என்னன்னா, எல்லா டிபெண்டன்ஸையும் விட்டு ஏகனாய் வாழி நீடூழி இல்லையா. எல்லா டிபெண்டன்ஸையும் விட்டு, எல்லாத்தையும் விட்டு, தானே தானாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு குறையும் இல்லை. பரிபூர்ணமா எல்லா ஆசிரியத்தையும் எடுத்துட்டோம். உடம்புங்கிற ஆசிரியத்தை எடுக்கிறோம், மனசுங்கிற ஆசிரியத்தை எடுக்கிறோம், புத்திங்கிற ஆசிரியத்தை எடுக்கிறோம், அகங்காரங்கிற ஆசிரியத்தை எடுக்கிறோம், தியானம் சாதனை அனுஷ்டானம் எதையும் டிபெண்ட், இதெல்லாம் டிபெண்ட் பண்ற வரை நீங்க லிமிட்டட் தான். அண்ணாமலை சுவாமி வந்து பகவான் கிட்ட சொல்லிட்டு, எனக்கு ஆத்ம விசாரம் பண்ணணும், ஆனா நான் வந்து தினமும் கொஞ்சம் காத்தால கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி ஏதோ எடுத்துட்டு, கொஞ்சம் காஃபியோ டீயோ ஏதோ பிளாஸ்கில் எடுத்துட்டு மேல மலை மேல விருபாக்ஷ குகையில போய் நாள் முழுதும் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொன்னார், அது பாருப்பா இட்லி சாப்பிடுறது மட்டும்தான் நடக்கும், வேற ஒண்ணும் நடக்காது. அதனால இது பண்ணணும் அது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சங்கல்பம் பண்ணாம எங்க இருக்கையோ அங்க பூர்ணமா இரு. இங்கேருந்து அந்த பக்கம் அனுப்புறத்தை கூட அவர்கிட்ட தான் சொல்லித்தான், நீ என்ன வேணா பண்ணு ஆனா உன்னோட ஸ்வரூபத்தை மறந்துடாதே. என்ன வேணா பண்ணுனா என்ன அர்த்தம்னா, உன்னோட வாழறதுக்கு சரீர நிர்வகணத்துக்கு பண்ணு, உன் ஸ்வரூபத்தை மறந்துடாது. ஞானம் வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கப்படாது. ஞானம் வந்தா என்ன வேணா பண்ண முடியாது. ஏன்னா அறிவோட லட்சணமே ஆக்டிவிட்டிஸ் கம்மி பண்ணிவிடும், அது நான் எசென்சியல்ஸ் எல்லாம் விழுந்து போயிடும். அதனால அறிவு எப்ப பிரகாசிச்சுடுத்தோ அப்ப பேசிக் நெசசிட்டிஸ் தவிர பிசிக்கலி இயக்கமே இருக்காது.
அந்த பிராரப்தங்கிறது மட்டும்தான் மிஞ்சி இருக்குமே தவிர ஆகாமி சஞ்சித கர்மா நடக்கவே நடக்காது சரீரத்துக்கு. அது நன்னா அவளுக்கு தெரியும். அதனால உன் ஸ்வரூபத்தை மறந்துடாதே, நீ அந்த வஸ்துவாவே இரு. பகவானோட வாழ்க்கை பூரா ஒரு உபதேசம். என்ன உபதேசம்னா தத்துவமசி. ரமணா எல்லா மடங்களுக்கும் ஒரு ஒரு மகா வாக்கியம் உண்டு. ரமணாசிரமத்துக்கு ஒரு மகா வாக்கியம், முக்கியமான ஒரு மகா வாக்கியம் தத்துவமசி தான். அது பகவான் எங்க எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னா உள்ளதனா இருப்பதுல, அதுவே நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். போன தடவை நாம பார்த்தோம் இது. அதுவே நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். மறைகள்னா உபனிஷத், அதுக்கு மறைனே பேரு, மறைச்சு மறைச்சு பேசுறது. மறை ஏதும் இல்லாத பொருளை மறைச்சு மறைச்சு போதனை பண்றது. நம்ம சம்பிரதாயமே அப்படிதான், டைரக்டா இருக்கிற சத்தியத்தை இன்டைரக்டா சொல்லுவோம். இன்டைரக்டா சொன்னா டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அது இன்டைரக்டா குறி காட்டினா டைரக்டா அந்த கவனம் வரும். பகவான் உள்ளதனா இருப்பதுல போன தடவை நாம பார்த்த பாடல், அதுவே நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும், அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும், தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது, அது நான் இது அன்றென்று எண்ணல் உரன் இன்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால். உள்ளது நாற்பதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இது. இந்த பாட்டு தான் மகா வாக்கிய பாடல்னு சொல்லணும் இதை. இந்த பாட்டுல வந்து பகவான் சொல்றது, பகவானை ஆத்ம விசாரம் பண்ண வேண்டாமா பகவானே அப்படின்னு கேட்டா, பகவான் வாஸ்தவமா என்ன சொல்றதுன்னா, உனக்கு எங்கிட்ட பக்தி இல்லாததுனால நீ ஆத்ம விசாரம் பண்ணணும்னு சொல்றேங்கிறது ஷாக்கிங்கா இருக்கு நமக்கு. உரன் இன்மையினால் உனக்கு ஸ்ரத்த இல்லப்பா, அதனாலதான் நீ ஆத்ம விசாரம் பண்ணேங்கிற கேக்குறவாளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா. ரமணாசிரமத்துல வந்துட்டு எல்லாரும் ஆத்ம விசாரம் பண்ண வேண்டிய இடத்துல வந்து பக்தியில பகவான் என்ன சொல்றாருன்னா, வாஸ்தவமா உனக்கு பக்தி இருக்கானா, பகவானோட சந்நிதியில வரத்தையே ஒரே வார்த்தை கூட வேண்டாம், அந்த சந்நிதியில வரபோதே காரியம் முடிஞ்சு போயிடணும். ஆத்ம விசாரம் பண்றதுக்கு இருக்கிற அவகாசம் கூட இருக்கக்கூடாது. நிறைய பக்தர் பகவானோட அடியார்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கார், முருகனார் நிறைய சொல்லியிருக்கார். முருகனார் கிட்ட நிறைய பேர், சுவாமி என்ன மெடிடேஷன் பண்ணினீர் தியானம் பண்ணியெல்லாம் கேட்டிருக்கா. முருகனார் கோவிச்சு கூட சேர்த்துருக்க, தியானமா அப்படின்னு, அது ஏதோ பெரிய தப்பு காரியம் பண்ணினா மாதிரி, ஏதோ பாப காரியம் தப்பு காரியம் பண்ணா மாதிரி ஒருத்தர் வந்து, சுவாமி என்ன தியானம் என்ன தியானமா அப்படின்னு, என்ன சுவாமி இப்படி கோவிச்சுக்கிறேன்னா, தியானம் பண்றதுக்கு எங்க டைம், என் குரு கண்ணை முடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னு, அந்த கண்ணை இமைக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி வஸ்து கொடுத்தாச்சு, தியானம் பண்றதுக்கு எங்க வேலை. ரோபர்ட் ஆடம்ஸ்னு லாஸ்ட் டேஸ்ல பகவானை பார்க்க வந்த ஒரு பெரியவர், அவருக்கு அவரோட லாஸ்ட் டேஸ்ல அவர் புஸ்தகம் எல்லாம் எழுதல, அவர் பேசினதையெல்லாம் ஒரு புஸ்தகமா போட்டிருக்கா. அதுல ஒரு அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் கேட்கிறார், ரோபர்ட் ஹவு டு யூ மெடிடேட் அப்படின்னு கேட்கிறார். ஐ நெவர் மெடிடேட் அப்படிங்கிறார். நீ எப்படி தியானம், நானும் தியானமே பண்றது இல்லையேப்பா. தியானம் பண்றதுக்கு உனக்கு மனசு தேவை, மனசை ஐதர் வெளி உலகத்துல விடலாம் இல்லாட்டா தியானம் பண்ண வைக்கலாம், மனசு இல்லாட்டா எப்படி தியானம் பண்றது, இருக்கிறது பூர்ண வஸ்துங்கிற நிலையில தியானத்துக்குள்ள பிரவேசம் பண்றது, தியானத்துல இருந்து வெளியில வருதுங்கிற நிலையே இல்லை, இருக்கிறது பூர்ணத்துவம். அந்த பூர்ணத்துவத்தை ஒரு அடியில் கொடுத்தாச்சு. எப்படி கொடுத்ததுன்னா, அதுவே நீ, அது நீ, அதுவே கூட இல்லை, அது நீ, அது நீ. அந்த அது எது அப்படின்னா, முதல் பாடல்ல சொல்லியாச்சு, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, இந்த சர்ஃபஸ்ல காண்ற சரீரம் தான் நான், இதுக்குள்ள இருக்கிற மனசு, இந்த பர்சனாலிட்டி, லிமிட்டட் பர்சனாலிட்டி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்குள்ள சட்டிலஸ்ட் லெவல்ல நான் நான் ஒரு ஸ்பூர்த்தி கிளம்புறது. அந்த கிளம்புறது எங்கிருந்து கிளம்புறது அப்படின்னு நாடி பார்க்க அது ஹிருதயஸ்தானத்துல போய் அப்படியே தோயறது. அந்த நான்ங்கிறது எங்க உதிக்கிறது அப்படின்னு கவனிக்கிற போது அது ஹிருதயஸ்தானத்துல போய் தோயறது. அந்த நான் உதியாத நிலையில எது இருக்கோ அங்க என்ன இருக்கு, இந்த நிலைக்கு வந்து பகவான் ஜாகிரத் சுஷுப்தி அப்படின்னு சொல்றது. சுஷுப்தி போலயே ஒரு நிலை. சுஷுப்தினாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட், சுஷுப்தி கேன் நெவர் பி பிரசன்ட். குறை கவனிச்சிடும். இஃப் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத், யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத் நவ். பட் டீப் ஸ்லீப் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், இட் கேன் நெவர் பி நவ். இஃப் இட் இஸ் நவ், இட் கேனாட் பி ஸ்லீப். அதுதான் ஒரு தோஷம். டீப் ஸ்லீப்ல தேர் இஸ் அப்சல்யூட் ட்ரூத் இன் டீப் ஸ்லீப். Bodylessness is there, mindlessness is there, egolessness is there, but it is past or future. Present la deep sleep vandadana adukku deep sleep nu per illa, adu nee. Adu swaroopam. Yeah. அதாவது உறக்கம் இல்லாத சுஷுப்தின்னு சொல்லலாம். சுஷுப்தியில வந்து உறக்கம் நித்ராங்கிற தோஷம் எடுத்துட்டோம்னா, நித்ரா என்னதுன்னா அன்அவேர்னஸ், அந்த சுகம் இருக்கே அது நித்ரா இல்ல. எதுவும் இல்லாம சுகமா இருந்ததுன்னு நம்ம சொல்றோமே, அந்த சுகம் வந்து நித்ரா ஸ்லீப் அல்லாது. இட் இஸ் த ஜாய் ஆஃப் த செல்ஃப், ஆத்மாவோட சுகம். ஒன்னும் தெரியலேங்கிறோமே அதுதான் தூக்கம். அந்த ஒன்னும் தெரியலங்கிறது நீக்கி தெரிஞ்சு நோட்டியம், யூ பிகம் அவேர். உடம்பு இல்ல, மனம் இல்ல, புத்தி இல்ல, அகங்காரம் இல்ல, இருக்கிற பொருள் மட்டும் இருந்து ஒளிந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜாகிரத் சுஷுப்தின்னு பேர். அங்க என்ன இருக்கு, இருக்கு, இருப்பு, அஸ்தித்வம். அந்த இருப்போட ஸ்வபாவம் என்ன, ஞானம்ஞப்தி. அதை வந்து பகவான் இங்க என்ன சொல்றது, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வித் இட், ஓன் இட். அறியாமையினால அதுதான் நான் தேர்ந்திருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றோம், முழிச்சுன்ற உடனே இந்த பர்சனாலிட்டி கிளம்புறது இதுதான் நான் ஐடென்டிஃபை. இதுக்கு பதிலா அதுவே நீ, குரு என்ன சொல்ல போற, அதுதான் உன்னோட ஸ்வரூபம் பா. சில சமயத்தில் பகவான் சந்நிதியில அந்த அருள் அந்த தாக்கத்துல சில பேர் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருப்பான். தேவராஜ முதலியார் கூட எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றார், பகவான் கிட்ட பல முறை பகவானே அந்த நிலை எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பரட்டி உருட்டி போட்டு கேட்டு பார்த்து பகவான் பதிலே கொடுக்கல. அது எப்படி ஓய் சொல்றது அப்படின்னு சிரிச்சிடும். ஒரு நாளைக்கு அவரே பகவான் சந்நிதியில ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே ஆனந்தமான ஒரு நிலை, அப்படின்னா நினப்பு இல்லை, நினப்பு இல்லை, தூங்கலை, முழிச்சுட்டு இருக்கார். பகவான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு, அப்படியே திரும்பி இவரை பார்த்து உட்கார்ந்துட்டுதான் பார்த்து அவரை பார்த்து அப்படியே இருவோய், நீ கேட்டுண்டே இருந்தியே, அதெல்லாம் பகவான் விரிச்சு சொல்லாம இதுதான் அது. ரொம்ப பக்குவமா இருக்கிறவா ஒரு வாட்டி குரு கிட்டேன்னு அது கிடைச்சானா அதுவே நான் இருந்துடுவான் இல்லையா. இருக்க முடியறதில்லை, நம்மளோட குழப்பம் இல்லை. பிரம்மசூத்திரத்துல வியாச பகவானும் சங்கராச்சாரியருமே இந்த குழப்பத்தை டிஸ்கஸ் பண்றான். அது கேட்டாலே கொஞ்சம் சமாதானமா இருக்கும். இது நம்ம குழப்பம் இல்லை, இந்த குழப்பத்தை பிரம்மசூத்திரத்துல சூத்திரக்காரரா இருக்கிற வியாசரும் பாஷ்யக்காரரா இருக்கிற சங்கரனே விஸ்தாரமா டிஸ்கஸ் பண்றா. ஒரு வாட்டி கேட்டா போறமே, எதுக்கு திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றா இத. ஏன்னா ஒரு வாட்டி கேட்டா எல்லாம் கிளியரா தெரியறது, தெரிஞ்சு அப்படியே இருக்குதானே வேணும், ஏன் இருக்க மாட்டேங்கிறா. ஆவர்த்தி ரசகிருத் உபதேசா அப்படின்னு ஒரு சூத்திரம், ஆவர்த்தினா திருப்பி 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 பண்றது, அசகிருத்னா ஒரு வாட்டி இல்லாம நிறைய வாட்டி, நிறைய வாட்டி உபனிஷத்தே உபதேசம் பண்றது இல்லையா. இந்த தத்துவமசி ஃபர்ஸ்ட் டைம் உபதேசம் பண்றதையே சாந்தோக்கிய உபனிஷத்தே 9 தடவை உபதேசம், ஒரு தடவை இல்ல 9 தடவை, 9 தடவை உபதேசம் பண்றது அந்த ஸ்வேதகேதுக்கு. அப்போ அந்த மாதிரி திருப்பி திருப்பி உபதேசம் பண்றதுனாலே இதை சாதாரணமா மனுஷியாளுக்கு வந்து ஒரு வாட்டி கேட்டா போற மாட்டேங்கிறது. ஏன்னா அஜ்ஞானத்தோட பழக்கம் இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன் இக்னரன்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஃபாலிங் பேக் டு இக்னரன்ஸ், அது நமக்கு சித்தி, சித்தியா எடுத்து. அதனால திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அந்த பழக்கத்தை மாத்தின்னு, நான் உடம்பு இல்ல நான் பிரம்மம்னு சொல்ல வேண்டியிருக்கு, நான் ஆத்மாங்கிறத ரூடி பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்லையா. நல்ல பக்குவமா இருக்கிறவா, ஒரு தமிழ் பாடல் கூட உண்டு, குரு வந்து அது நீ அப்படின்னு சொன்ன உடனே சனகாதி முனிகர் முனிவர்கள் போல் ஜனகர் போல் சுகர் போல் அசங்காம மதுபுண்ட வண்டு போல் அப்படி இருந்துடுவா அப்படின்னு. இந்த குரு உபதேசம் பண்ண க்ஷணத்திலேயே சனகாதி முனிவர் போல் சுகர் போல் அவளையெல்லாம் போல மதுபுண்ட வண்டு போல், அந்த வண்டு வந்து அந்த மது உண்டுதானே அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துடுவா அப்படின்னு ஒரு பாடல் கூட கேட்டதும். அந்த மாதிரி ரேர், ஒரே ஒரு வாட்டி கேட்டது பிடிச்சிருந்தா உட்காந்துட்டா, அப்படி உட்காந்தா தேவல. அப்படி இருந்தால் பகவத் பாதாலே அதுல சூத்திர பாஷ்யத்துல சொல்ற, அப்படி நடந்தால் ரொம்ப நல்லதுப்பா. யாருக்கோ ஒரு சில பேருக்கு நடந்தது, குரு ஒரு வாட்டி சொன்னால் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு இருந்துதானா, அவன் அவ்வளவு தீவிர பக்குவி, அவனை திருப்பி கேட்க வேண்டாம். ஆனா ஜென்ரலா எப்படின்னா, கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ் வந்தது, திருப்பியும் நழுவி அஜ்ஞானத்துக்கு போனோம், திருப்பியும் வந்தது. ஆனா ஒரு வாட்டி வந்துடுத்தானா, நமக்கு கதவு சாத்தினாலும் தெரியும் அதுதான் சத்தியம் தெரியும், ஷட்டர் திருப்பி விழுந்தாலும் அதுதான் சத்தியம் தெரியும். அதனால திருப்பி திருப்பி அதை நாடி 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 அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு மனனம் பண்ணி மனனம் பண்ணி ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா அப்படி பண்ணி 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 முடிவில் அசையாத ஒரு நிலை, எந்த நிலையிலையும் அசையாம அந்த ஆத்ம வீரியம் கொலையாம நிலை கொலையாம குலவாத தீபம், குடத்தில் இட்டு குலவாத தீபம் போல் அப்படின்னு. இந்த குடத்துக்குள்ள வச்சா அந்த விளக்கு எப்படி அசங்காம இருக்குமோ அந்த மாதிரி அந்த குலபாம தடுமாறாம இருக்கிற ஒரு நிலை, கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறிடும் இல்லையா. ஆதிசங்கரருக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாளே, சண்டாளன் வந்தான், இது யாரு சண்டாளன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், யாரை பார்த்து சண்டாளம், உடம்பு சண்டாளம் கூப்பிடுறியா ஆத்மாவை. இந்த கதை உண்மையா நமக்கு தெரியாது, ஏன்னா வாஸ்தவமா பார்த்தா பகவத் பாதாளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வரவே முடியாது. அந்த மனிஷா பஞ்சகம்ங்கிறத பார்த்தாலே அவர் வந்து குருவோட லட்சணத்தையாகன்னு சொல்றார். சண்டாளனா இருக்கட்டும் பிராமணனா இருக்கட்டும், யாருக்கு இந்த ஞானம் இருக்கோ அவனே குரு அப்படிங்கிறார் பறைசாற்று. அதுல வந்து ஒரு க்ஷண நேரத்துக்கு அவர் நிலை குலைஞ்சார் அப்படின்னு நாம எடுத்துட்டா கூட அந்த கதைய, அதுவும் ஞான நிலை பூர்ணமாகற வரைக்கும் ஒரு 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 நழுவல் அப்படியே அப்படி அப்படி. சாதாரண மனுஷாளுக்கு எப்பவோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கிளிம்ஸ் வரும், ஆனா ஞானத்துல மேல போறவாள் ஒரு க்ஷணத்துக்கு ஒண்ணு ஒரு ஆட்டம் போடுவான். இந்த இவ்வளவு பாடுபடுத்துறது இந்த உடம்பு பாழா போன உடம்பு மனசு புத்தி உபாதி இல்லையா. விவேகானந்தர் வந்து கேத்ரி மகாராஜாவோட பெரிய, கேத்ரி மகாராஜான்னு கேத்ரின்னு ஒரு சின்ன ஊர், அந்த ராஜா வந்து விவேகானந்தர்கிட்ட ரொம்ப பக்தரா இருந்தார். அப்போ விவேகானந்தர் இதெல்லாம் விவேகானந்தர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அமெரிக்காக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி, அந்த கேத்ரி ராஜாவை பார்க்க வந்தப்போ கேத்ரி ராஜா வந்து எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கார், என்னோட குரு வரார் சொல்லி அவரை வரவேற்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி. அப்போ ஒரு 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 டான்ஸ் கேர்ள், ஒரு டான்ஸ் பண்ணுற ஒரு பொண்ணு, இந்த தாசிகள்லாம் இருப்பாளோ இல்லையோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவாளோ என்னவோ தெரியல, ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து, நான் வந்து சுவாமி முன்னாடி, உங்க குரு முன்னாடி, சுவாமி முன்னாடி எனக்கு ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த பொண்ணோட டான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்ப விவேகானந்தர் நேச்சுரலி, ஒரு சன்னியாசியோட தர்மம், அவர் சொன்னார் இந்த டான்ஸ் எல்லாம் நான் பார்க்கப்படாது, இதெல்லாம் நான் உட்காரப்படாது அப்படின்னு அவர் நெக்ஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துட்டு விட்டார். அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து அவ ஒரு மெச்சூரா இருக்கிற ஜீவனா இருந்திருக்கணும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப மனசுக்கு வேதம் பட்டு கொடுத்து, நான் அவர் முன்னாடி ஆடணும்னு நினைச்சேன், நான் ஒரு பொண்ணா போயிட்டேனே, இது மாதிரி இந்த பாக்கியம் கிடைக்கலையே நினைச்சுட்டு அவ மீராவோட ஒரு பாட்டு, மீரா பஜன்ல ஒரு பாட்டை பாடுறா, பிரபுஜி ஆப்புதோ சமதரிஷி ஹோ அப்படின்னு இவர் வரும் அந்த பாட்டு. பகவான் நீ வந்து சமதரிஷி, எல்லாரிலையும் ஒரு பொருளை பாக்குறவன், அப்படி இருக்கிறத நீ வந்து என்ன வந்து பொண்ணு இந்த மாதிரி பாக்குறையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. இது அவர் நெக்ஸ்ட் ரூம்ல இருந்து கேட்டுட்டே இருக்காரு, அங்கிருந்து ஓடி வந்துட்டார். ஓடி வந்து, அம்மா நீ ஒரு குரு எனக்கு, ஒரு க்ஷண நேரத்துக்கு நான் ஆத்மாவை பாக்குறதுக்கு பதிலாக உடம்ப பார்த்துட்டேன், அந்த ஒரு நேர க்ஷணத்துக்குள்ள தடுமாத்தத்துல நான் மறந்து போயிட்டேன். ஆத்மாவை பார்த்தா ஆணு பொண்ணுங்கிற பேதம் இல்லை இல்லையா? ஆனா இந்த ஞானத்தை வந்து ரிவர்ஸா யூஸ் பண்ணப்படாது. எல்லாரும் ஆத்மா தானே, எப்படி இருந்தா என்ன அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு இல்லை அது. இதனால்தான் சாஸ்திரங்கள் ரொம்ப கட்டி போட்டு வைக்கிறது. வாழ் தலையில நடக்கிற மாதிரி நேம் வைக்கிறதுன்னா, ஒருத்தன் ஞானத்தை யூஸ் பண்ணிட்டு தர்மத்தில இருந்து நழுவுறதுக்கு யூஸ் பண்றான்னா குழப்பம். என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், எல்லாம் பிரம்மம் தானேனா? நான் அடி கொடுத்து விட்டு அடிக்கிறதும் பிரம்மம் தான், அடி வாங்கிக்கிறதும் பிரம்மம் தான் சொல்லி பார்க்கணும் அவங்கிட்ட. அப்ப சொல்ல மாட்டான் இல்லையா? அதனாலதான் நம்ம பூர்வீகாலெல்லாம் ஞானத்தை உள்ளேயே வச்சுட்டு தர்மத்தை ஆசிரிச்சுட்டே இருந்தா, அந்த தர்ம நெறி பெசகாம இருந்தா. அதனால அந்த ஞானத்தை, ஞானம் நழுவுறது கூட ஒரு அழகுதான். மகான்கள் கிட்ட கூட கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நழுவு நழுவுறது, அப்புறம் திருப்பி வந்து உட்கார்ந்து. சில மகான்கள் நழுவிண்டே இருப்பா. ராமர் பாருங்கோ, அவதார புருஷர் சொல்றேன், யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கின்றவர். அவர் எப்ப ஞானத்துல உட்கார்ந்தார்னே நமக்கு தெரியல. அவரை தவிர எல்லாரும் அவரை ஈஸ்வரனா பாக்குறா. இங்க ராமாயணத்துல பியூட்டி பார்த்தேன்னா, அவரை தவிர எல்லாரும் அவரை ஞானியா பாக்குறா. ஒரு வேடிக்கை. இந்த ஞானத்தை அடைஞ்சத்தோட லட்சணம் ஞானிக்கு மறைச்சு வச்சுக்கவே முடியாது. ஞானி எப்படி இருந்தாலும் பரத்திய பக்குவைகள் கண்டுபிடிச்சுன்னு விடுறா. ராமாயணத்துல ராமரோட பர்சனாலிட்டி அது ரொம்ப டிஃபரெண்ட். அவரை தவிர எல்லாரும் அவரை பூர்ணமா பாக்குறா. ரொம்ப அழகு. அது வந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரார். பரத்வாஜர் நினைச்சுக்கிறார், இந்த தசரதம் பிள்ளைக்கு அரமனை என்ன எலெக்ஷன்ல தோத்துட்டான், ராஜ்யாதிபத்தியம் போயிடுத்து, காட்டுக்கு வரான், பாவம் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பான், உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார் பரத்வாஜர். அப்பதான் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேருமா வர. அப்படி உள்ள என்டர் பண்ண உடனே பரத்வாஜருக்கு அப்படியே பிரசாந்தமா இருக்கு. ஆசிரமம் எல்லாம் வசந்த காலம் வந்த போல இருக்கு. பரத்வாஜரே பிரமிச்சு போயிருக்கிறார். பரத்வாஜர் சொல்ற, ராமர்கிட்ட நீ இங்கேயே இரு, நீ போக வேண்டாம் எல்லாம் சொல்லி ராமரை திருப்பி, ராமர் வந்து அடம் பிடிச்சி எனக்கு வந்து ஏகாந்தமா ஒரு இடத்துல இருக்கணும், இடம் காட்டி கொடுங்கன்னு சொல்றது, கூட்டின்னு போய் அந்த ஒரு மலைய காட்டி கொடுக்கிறார். சித்திரகூடத்தை காட்டி கொடுக்கிற போற இடத்துல பரத்வாஜருக்கு வந்து ரொம்ப பெருமை ராமர்கிட்ட. நம்ம ரிஷிகளுக்கு கூட முடியாத ஒரு நிலை, ஒரு ராஜகுமாரன் பூர்ண பிரம்ம வஸ்துவா இருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் உள்ள. அப்படி நினைச்சுண்டு, சரி கிளம்புறேன், நீங்க வந்து இங்க இருங்கோன்னு திரும்ப போறத ஓன்னு அழறார் ராமர். லக்ஷ்மணனை கட்டின்னு சொல்றார், இந்த மாதிரி என்னை வந்து ஒரு ஒரு பொண்ணோட பேச்சுக்கு, பொமநாட்டி பேச்ச கேட்டு எங்க அப்பா காட்டுக்கு அனுப்பிவிட்டாளே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த அந்த போர்ஷன். ஹே லக்ஷ்மணா, நீ திரும்பி போ, இந்த அப்பா வந்து பிரமதாயாக கிருதே தெஜே சந்தானுவர்த்தினும் புத்திரம் தாத்தோ மாமிவ லக்ஷ்மணன். என்ன போல ஒரு பிள்ளைய சொன்னா கேக்குற ஒரு பையனை ஒரு பொண்ணு சொன்னா, ஒரு ஸ்திரீயை சொன்னான்னு யாராவது காட்டுக்கு அனுப்புவாடான்னு பரத்வாஜருக்கே ஒரு க்ஷணத்துக்கு பிரமிப்பு. ஞான நிலையில இருந்தா நமக்கே இப்படிதான் இல்லையா? ஞானிகளை வந்து நம்ம வெளிப்படியா பார்த்தா எப்படி நடந்துபாளோ, எப்படி பேசுவாளோ, ஞானிகள்லாம் இப்படி இருப்பாளோ, அப்படி இருப்பாளோ, அப்படியே தான் தோணும். இவர் திரும்பி போறார் பரத்வாஜர். ஆனா போய் ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே ஹி ரெகனைசஸ் த டிஃபரன்ஸ். இந்த ஏசி ரூமுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், வெளியில போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த சந்நிதியை விட்டு விலகின உடனே அப்பதான் நேரடியா வால்மீகி கிட்ட போய் கேட்கிறார், இது சீக்ரெட் என்ன, இந்த பையனோட சீக்ரெட் என்ன, இந்த பயல்கிட்ட என்னவோ ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்மளாம் ரிஷிகள் காட்டுல உட்கார்ந்து தபஸ் பண்றோம், தியானம் பண்றோம், ராஜகுமாரன் எல்லா சமிருத்திக்கு நடுவுல பிறந்தவன், காட்டுக்கு போனா கிளம்பி வந்திருக்கான், அப்படி பார்த்தா பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கான். சரி, அவன் ஞானியா இருப்பனும்னு ஒரு சந்தேகப்பட்டேன், அடுத்த க்ஷணம் பார்த்தா அஜ்ஞானிகளை விட அஜ்ஞானியா நடிச்சுக்கிறான். இந்த உபாதிய பார்த்தா நம்ம பிரமிச்சு போயிடுவோம் இல்லையா? உபாதிய பார்த்தா ஏமாந்து போயிடுவோம். பகவான் டாக்ஸ்ல நிறைய இடத்துல சொல்றது, சில பேர் எல்லாம் கேக்குறா பகவான் கிட்ட, சில பேர் எல்லாம் ஞானிகள்ங்கிறா, வள ராஜாவா கூட இருந்திருக்காளே, ஞானத்துடைய தன்மை அப்படி அப்பாங்கிறது. பகவான் வந்து ஞானினா என்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஞானத்தோட தன்மை அப்படி அப்பா, எந்த மாதிரி ஞானினா ஒன்னும் பண்ணாம இருக்கணும்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? ஞானிகள் வந்து எதுவும் பண்ணாம இருப்பா நீ அர்த்தம் எடுத்துட்டாயின்னா பெரிய பெரிய கர்மா பண்ணவாள்லாம் ஞானிகள் இல்லாம போயிடுவா. எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரனே அஜ்ஞானியா போயிடுவார் அப்படிங்கிறது பகவான். ஏன்னா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஈஸ்வரன் அஜ்ஞானியா போயிடுவார். ஏன்னா அவர் பண்ணிட்டே இருக்காரோ இல்லையோ, உலகத்துல ப்ராப்ளம்ஸ் பூரா அவரால் தானே வருது இல்லையா? எல்லாரும் திட்டுறத அவர்தானே, ஏன் இப்படி கொடுத்தான் அப்படின்னு ஈஸ்வரனே அஜ்ஞானியா போயிடுவார் அப்படின்னு. அதனால ஞானம் வந்து ஸ்வரூப சாட்சா்காரம், ஸ்வரூப பிரத்யபிஜம் வந்துடுத்தானா, அந்த உபாதி பிராரப்த வசால் எப்படி நடந்துக்கிறதுங்கிறது சொல்லவே முடியாது. ஒரு ஒரு மாற்றுதலுக்கு நான் ராமர உதாரணம் சொன்னேன். என்ன என்ன, நம்ம ஒரு ஒரு டைமென்ஷன் மாத்திரம் நினைச்சுக்க கூடாது, எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது. ஞானியா இருந்து பூர்ணமா இருந்து உபாதி பிராரப்தத்தினால அவ்வளவு கர்மா பண்றதுக்கு இருக்கிற பிராரப்தம் இருக்கிறதுனால அவன் அப்படி இருக்கான். சில பேருக்கு வந்து அந்த பிராரப்தம் ரொம்ப குறைச்சலா இருக்கிறத பகவான மாதிரி இல்ல சுகாச்சாரியால மாதிரி பாக்குற போதே அவளுக்குள்ள பெரிய கர்மாவும் தெரியாது, ஒண்ணும் பண்றதுக்கு இருக்கிறதும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலை. சங்கராச்சாரியர் வந்து விவேக சூடாமணியில ஒரு குழு கொடுக்கிறார், நீ குரு எடுத்துக்கணும்னா உன்னோட நன்மைக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிற குரு எடுத்துக்கணும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அவகிட்ட நீ குறை காண மாட்ட, இல்லாட்டா ஞானிகிட்ட குறை இருக்காது, உன்னோட மூளை குறைய காட்டும். அதனால பெட்டர் குறை வெளிப்படியாவே தெரியாத ஒரு மகாபுருஷனை நீ எடுத்துட்டேன்னா உனக்கு நல்லது. அப்படி இருந்தும் கூட பகவான் கிட்ட இருந்தும் கூட குறை காண்றவா இருக்கா? பகவானை பத்தி கூட பகவான் அப்படி பண்ணார் இப்படி பண்ணான்னு சொன்னா என்ன பண்றது? அதுதான் நம்ம வாசனை பிராரப்தங்கிறது தோஷங்கிறது. குருவை வந்து பிரம்மமா பார்க்கணும், பூர்ண வஸ்துவா பார்க்கணும். அந்த பிரம்மமா பார்த்தா நாம பிரம்மமா போயிடுவோம். குஞ்சு சுவாமி சொல்றது வழக்கம், குஞ்சு சுவாமி கிட்ட நீங்க பகவானை பார்த்திருக்கீங்களே அப்படின்னு யாராவது நமஸ்காரம் பண்ணினா, நாங்க யாரும் பகவானை பார்த்து விட்லே, பகவான் பார்க்க முடியற பொருளே அல்ல, அவரை யாரும் பார்த்துட முடியாது அப்படின்னு சொல்லுவார். பகவான் கிட்ட இவ்வளவு வருஷம் இருந்தவா பர்சனல்லி பகவானோட பர்சனாலிட்டியை பார்த்தவா, பகவானுக்கு திருப்பணி பண்ணினவா, சேவை பண்ணினவா, அவ சொல்றா அந்த கண் காணற பொருள் இருக்கே அது அது இல்ல, அந்த பூர்ண வஸ்துவை தான் நாங்க சேவை பண்ணோங்கிற பாவம் அவளுக்கு எப்படி வந்தது? சாதாரணமா நம்ம சொல்லுவோம் எல்லாரையும் பிரம்மமா பார்க்கணும் அப்படின்போம் இல்லையா, முடியாது, அதுவாவே அனுகிரகம் பண்ணாதான் முடியும், அதுவாவே அனுகிரகம் பண்ணாதான் முடியும். பகவானை பிரம்மமா அவ பார்த்த அவளுக்கு ஒரு பக்குவ நிலை, அந்த அந்த மெச்சூரிட்டியிலையும் அது இருக்கு காரியம். அந்த மெச்சூரிட்டியில வந்து அவ பகவானை வந்து பூர்ண வஸ்துவாவே பார்த்தா, அந்த பூர்ண வஸ்து நம்ம கிட்ட என்ன சொல்றது, நீ பூர்ணம் அப்படிங்கிறது. நீ அபூர்ணம்னே சொல்லலை. ஒரு இடத்துல கூட பகவான் வந்து குறையே சொல்லலை யாரையும். நீ வந்து இந்த சாதனை பண்ணாதான் உனக்கு அடைய முடியும், இப்படிதான் அடையும். வந்தவாழ்கிட்ட பூரா பகவான் ஐதர் பேசாம இருந்தது, பேசினா நீ அதுதானே அப்படின்னு சொல்லு, நீ பூர்ணமா தானே இருக்க அப்படின்னு. சுவாமி ராமதாஸ் கிட்ட ஒரு பக்தர் தன்னோட லைஃப்ல இருக்கிற ஏதேதோ கஷ்டங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அழுதார். ரொம்ப பேத்தட்டிக்கா ஒரு கதை, அதை சொல்லி ராமதாஸ் சுவாமி கிட்ட சொல்லி சொல்லி அழுதார். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த கேட்டு இருக்கிறவாளுக்கு எல்லாம் கூட மனசு இழகி விடுத்து, அவ்வளவு பேத்தட்டிக்கா இருக்கிற கதை. இதையெல்லாம் கேட்டுவிட்டு சுவாமி ராமதாஸ் இருக்காரு, இதை பூரா கேட்டு அப்புறம் பெருசா சிரிக்க ஆரம்பிச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங், அதுக்கு வந்து அந்த துன்பமாவே ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா பெருசா சிரிச்சுண்டு, யூ ஆர் ட்ரைங் டு டிசீவ் ராமதாஸ். அந்த வந்தவர்கிட்ட, நீ வந்து என்னை ஏமாத்து பாக்குற, நீ ராமன் தானே, யூ ஆர் ராம், நீ ராமன் தானே, எனக்கு தெரியும் இன்னமே என்ன ஏமாத்த முடியாது, இத்தனை நாளைக்கு நான் உன்னோட ஏமாத்த வலையில விழுந்துட்டேன், என்னை ஏமாத்த முடியாது, நீ ராமன் தானே அப்படிங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கேட்டு இருந்த ஆள் அப்படியே சாந்தமாயிட்டான். இது இது வந்து சாட்சுஷி வித்யான்னு பேரு. இந்த சாட்சுஷி வித்யானாக்கா சக்ஷுஷ்னா கண்ணு. இந்த கண்ணு என்ன பண்ணும், உருவத்தை காட்டி கொடுக்கும் இல்லையா, உருவத்தை தான் காட்டி கொடுக்கும். உருவத்தை காட்டுறதோடு கூட அதுல சோபனாத்தியாசம், அதுல நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் நமக்கு. அது இல்லாம ஞானி என்ன பண்றான், பார்க்கிறவனை பூர்ண வஸ்துவாவே பார்க்கிறான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு ஆளுக்கு வந்து கியூர் பண்ணணுமானா அவளோட குறை நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஷண்ட் வந்தா டாக்டர் ஹேஸ் டு டயக்னோஸ், டூ த டயக்னோசிஸ் ஆஃப் த டிசீஸ் இல்லையா. இதுதான் இப்போது மெடிசின் நமக்கு. அப்படி பண்ணினா தான் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனா சாதாரணமா ஜனங்களுக்கு வந்து திருப்தி வரணும்னாலே நமக்கு வியாதி இருக்குன்னு அவன் சொல்லணும். ஆனா நம்ம பூர்வ வைத்தியர்கள், ஈவன் ஆயுர்வேதம் கூட இல்லை, ஆயுர்வேதத்துக்கும் பூர்வமா இருக்கிற சில வைத்திய சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, யாரு வைத்தியன்னாக்கா ரோகம் இருக்குன்னு எவன் சொல்றானோ அவன் வைத்தியனே இல்லை. அந்த ரோகிய பார்த்து அவன் வேதாந்தியா இருக்கணும், அவன் வைத்தியம், அவன் வந்து வைத்தியனா இருக்கக்கூடாது, அவன் ஞானியா இருக்கணும். ரோகிக்கு உடம்பு மனசு இல்லை, அவன் ஆத்மான ஒத்துண்டு இந்த வைத்தியன் கண்ணால பார்த்துட்டான்னா ரோகியோட வியாதி போயிடும். வியாதி பிசிக்கலி போச்சோ இல்லையோ, அஜ்ஞானம் மூளையிலேருந்து போனா போறோம். இதுக்குதான் சாட்சுஷி வித்யான்னு பேரு. நம்ம தோஷம் இருக்கு, குழப்பம் இருக்குன்னு குரு கிட்ட போறோம். குரு நம்மள குழப்பம் இல்லாத பூர்ண வஸ்துவா ஒப்புத்துண்டு. The greatest flatterer is குரு. No one can flatter you more than a குரு. சாதாரண உலகத்தில் இருக்கிறவங்கள என்ன பிளாட்டர் பண்ண முடியும், நீ அழகா இருக்க, நீ நல்லா படிச்சிருக்க, ரொம்ப புத்திசாலி, அப்படிதான் பிளாட்டரி பண்ண முடியும் இல்லையா. இங்க கூட தெரியறவாரோ கொஞ்ச நாள் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஏதோ பேப்பர்ல இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணான். நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு நழுவினேன். அதுக்கப்புறம் அவளே என்கிட்ட வந்து கேட்டா, அது ஏன் வேண்டாங்கிறீள், அது இந்த ஃபேம் வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். நல்ல காரியமாச்சு, ஃபேம் யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கும் பிடிக்கும், ஃபேம் வேணும். ஆனா உபனிஷத்து நமக்கு ஒரு ஃபேம் கொடுத்துருக்கு, அவ வந்து நம்மளை குறைச்சுடுவா, அந்த பேப்பர்காரா மேகசின்காரெல்லாம் நம்மளை வந்து குறைச்சுடுவா, இவர் வந்து இங்க பிறந்தவர், இங்க படிச்சவர், இது பண்ணவர் எல்லாம் சொல்லுவா. பகவான் நம்ம கிட்ட சொல்லிருக்கா, நீ பிரம்மம்னு சொல்லியிருக்காரு. அது அவ சொல்ல முடியும்னா அவ வேணா பேப்பர்ல எழுதட்டும், இவர் பிரம்மம், இவர் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமான வஸ்து அப்படி எழுதுவாளோ, எழுத மாட்டான். இவர் இன்ன ஆளு, இன்ன இடத்துல பிறந்தார் அப்படி எழுதினாதான் பேப்பருக்கு பிரயோஜனம் இல்லையா. அதனால அது அந்த குறைச்சிடும். சோ குரு என்ன பண்றார், நமக்கு கிரேட்டஸ்ட் ஃபேம் கொடுக்கிறார், மகிமா. என்ன மகிமை கொடுக்கிறான், நீ பூர்ண வஸ்துப்பா, நீ ஆத்மா, உனக்கு ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, வியாதி கிடையாது. இமேஜினேஷனாவே இருக்கட்டும், என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க, என்னத்தை எல்லாமே இமேஜின் பண்ணிக்கிறோம் இல்லையா, இங்க எங்கேயோ வயத்தை வலிச்சுதான் கேன்சரும் இமேஜின் பண்ணிக்கிறோம், அது உருளைக்கிழங்கு டைஜஸ்ட் பண்ணாம கிடக்கிறது வயத்துல, இப்படி எல்லாம் இமேஜின் பண்ணிக்கிறதுக்கு நீ பிரம்மம்னு இமேஜின் பண்ணிக்கோ, என்ன குறைஞ்சு போச்சு. இந்த பாச நாடகம் ஒண்ணு உண்டு, அதுல வந்து ஒரு ராணி வந்து தொலைஞ்சு போயிடுவா, அப்புறம் அந்த ராஜாக்கு வந்து இந்த ராணி வாஸ்தவமாவே பக்கத்துல வந்து நிக்கிறா, தூங்கி கண்ணை முழிச்சு பார்த்தா அவ பக்கத்துல வந்து நிக்கிறது தெரியும். இப்ப இவர் நினைச்சுக்கிறார் இது சொப்பனமா இருக்குமோ நினைச்சுக்கிறார், அதுக்கப்புறம் அந்த ராஜா சொல்றா இது சொப்பனமா இருந்தா எனக்கு முழிப்பே வேண்டாங்கிற, இப்படி சொப்பனத்திலேயே இருந்துக்கிறேன். அது மாதிரி இது இமேஜினேஷனா இருந்தா இருந்துட்டு போட்டுமே, ஒரு நல்ல இமேஜினேஷன் வச்சுக்கோயேன், நான் பிரம்மன்னு வச்சுக்கோன், நான் ஆத்மா, நான் பூர்ண வஸ்து, எனக்கு ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, சரீரம் கிடையாது, எந்த குறையும் கிடையாது, ஞானாமிர்தம் சமரசம் ககனோபமோகம், இந்த சமரசமா ஞானஸ்வரூபமா எல்லையற்று ஒளிரும் பூர்ண வஸ்துவே நான் அப்படிங்கிற பாவனைய குரு நமக்குள்ள பிளான்ட் பண்ற பாவனா. Realization is the first step is bhavana. You can call it imagination or dream. A kind of powerful spiritual dream is kindled. ஞானிகளை பார்க்கற போது first step அதுதான் வரும். Direct realization இல்ல. A kind of spiritual dream, dreaming operates. அது ஆரம்பிச்சணும். அதுதான் நாம தியானம்ங்கிறோம். அதுதான் கீதையில வந்து பகவான் நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய நச்ச அயுக்தஸ்ய பாவனா நச்ச அபாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். இந்த பாவனானால இந்த இதுதான், இந்த பாவனா வந்து சாந்தி, சாந்தின்னா சாட்சாத்காரம், பாவனாக்கு அடுத்தபடி சாந்தி. ஆனா அந்த சாந்தி வரத்துக்கு முன்னாடி பாவனா, பாவனை தான். பகவான் எங்கேயோ இருக்கார், யாருக்கோ எங்கேயோ சொப்பனம் காணும், எங்கேயோ தர்சனம் உண்டாகும், எங்கேயோ வரும், இதெல்லாம் என்ன, அந்த அருள் வேலை பண்ற போது அது இந்த ஜீவனுக்கு அந்தரியாமை உள்ள இருந்து அப்படி இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும், இப்படி போ இப்படி போ. அது அது வந்து இன்ஃபாலிபிள் லாங்குவேஜ், வெர்பல் லாங்குவேஜ் மாதிரி இல்லை, அதுல தவறே வராது. அது உள்ளேந்து இப்படி போ அப்படி போன்னு அந்த பாவனா மண்டலத்தை வேலை பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தபடி என்ன, சாந்தி சாந்தி சாந்தி, நலைகொலையாத நிம்மதி. அந்த நிம்மதிக்கு முதல் ஸ்டெப்பு அந்த குரு என்ன பண்றார், இந்த பாவனையோட சீடு போடுறார், உள்ள விதை போடுறார். இந்த பாவனையை தான் நாம பக்தின்னு கூப்பிடுறோம். அது வந்து நடக்கும், அந்த குரு சந்நிதியில வரபோது என்னை ஆண்ட இடம், அந்த ஆண்ட இடம், ஆட்கொண்ட இடத்துல அது வேலை பண்ண ஆரம்பிக்கும். அதனால அது நீ, இந்த உள்ளதினார்பதுல முக்கியமான சென்டர் பாட்டது அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். உபனிஷத் பூராவும் என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் நாட் கிவிங் யூ எனி டீச்சிங், எனி டெக்னிக், எனி மெத்தட், இட் ஜஸ்ட் டிக்ளேர்ஸ் த ட்ரூத் தட் தெர் இஸ் நத்திங் ராங் வித் யூ, யூ ஆர் பர்ஃபெக்ட், யூ ஆர் ஹோல், இம்பர்ஃபெக்ஷன் இஸ் தேர், ப்ராப்ளம் இஸ் தேர் இந்த பாடி அண்ட் மைண்ட், அதுகிட்ட ஐடென்டிஃபை பண்ண எடுக்க முடியாது. நம்ம செல்ஃப், நம்ம ஸ்வரூபத்தை நாம தேர்ந்து இருந்தோமானால் அங்க பர்ஃபெக்ஷன் இருக்கு, பூர்ணத்துவம் இருக்கு. அந்த பூர்ணத்துவத்தை ஸ்ருதி வந்து மெல்லிசா சொல்லலையாம், ஆர்த்திடவும்ங்கிறார் பகவான். அது பறைசாற்றுறது, அது டிக்ளேர் பண்றது, அது பெருசா சொல்றது, சந்தோஷமா சொல்றது, இன் டிலைட் இட் டிக்ளேர்ஸ், நீ அதுதான்ப்பா, நீ அது பூர்ண வஸ்து தான், அப்படி அப்படியே இரு அப்படி சொன்னா உனக்கு பக்தி இருக்கானா, ஒரு வாட்டி கேட்டாலே அப்படி இருந்துடணும், தேர்ந்து இராது, தேர்ந்துனா தெளிவுற்று இராது, திரும்பவும் நான் அது இது இல்லை அப்படின்னு சிந்தை பண்றது இருக்கே உரன் இன்மையினால். பகவான் வந்து சொல்றது பலம் இல்லாததுனால, மதி துர்பலத்துவம், ஸ்ரத்தை இல்லாததுனால தான் திருப்பியும் யூ மூவ் அவே ஃப்ரம் தட் சென்டர், அந்த சென்டர்ல அதுவாவே இரு. இதுதான் பாடல். இந்த பாடலே திருப்பி நாம நாளைக்கு பார்க்கிறோம். நாளைக்கு தொடர்ந்து இந்த பாடல்லேருந்தே மீதி இருக்கிற பாடலுக்கு போறோம். நாளைக்கு இதே சமயம்
ஒன்பதரை மணிலேருந்து 11 மணி வரை உள்ளது 40 தொடர்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 யதோ மமாத்மா பவசி த்வமேவ தத்தோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம்.